நம்முடைய ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளவே, அதாவது அதுவே இங்கே நாம் கூடியிருப்பதற்கான நோக்கமாய் உள்ளது. இப்பொழுது அந்த நோக்கத்திற்காகவே கூடியுள்ளோம். சுகவீனமாய் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் கூடியுள்ளோம். இந்த காலை வேத வாக்கியங்களில் இருந்து ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தோம். நாம் ஆராதனையின் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பாகத்தை எடுத்து பிரசங்கிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் கடந்த சில வாரங்களாக எபிரேயர் புத்தகத்தில் இருந்து எடுத்து போதித்துக் கொண்டு வருகிறேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கே இந்த நேரத்தில் இருக்கும் வரை நாம் புதன்கிழமை இரவு பின்னர் ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவு தொடர்ந்து நடத்துவோம். ஒரு எழுப்புதல் அல்ல, ஆனால் இது எழுப்புதலாய் நம்முடைய வழக்கமான இரவு நேர கூட்டமாய் உள்ளது. ஆகையால் இந்த நேரத்தில் இந்த பட்டணங்களை சுற்றியும் மற்றும் இந்த இங்குள்ள பெரிய பட்டணங்களை சுற்றிலும் உள்ள நம்முடைய நல்ல நண்பர்களை சந்திக்கும்படியான இந்த நேரத்திற்காக நாம் மிக மிக சந்தோஷமாயிருக்கிறோம். நாம் ஒன்றை நீக்கம் செய்யவோ அல்லது வேறேதோ ஒன்றை செய்ய நேர்ந்தால் அது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் ஒருகால் நாம் ஒரு சில இரவுகள் உடற்பயிற்சி கூடத்திலோ அல்லது வேறெங்கோ நாம் கூடக்கூடும். எனவே சற்று கழித்து கர்த்தர் அந்த விதமாக வழிநடத்துவதாக தென்பட்டால் நாம் நம்முடைய ஜனங்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் கூட்ட முடியும். ஜனங்கள் வந்து திரும்பி செல்கையில் உள்ளே வர இடமே இல்லாதிருந்தது என்று கூறுகிறதையும் நாங்கள் கண்டோம். உண்மையாகவே கூடாரமோ மிகவும் சிறியதாகவே உள்ளது. அது சில ஜனங்கள் அமர்வதற்கான சில இருக்கைகளையே கொண்டுள்ளது. நீங்கள் மனப்பூர்வமாய் வெளியிலிருந்து வந்து உஷ்ணத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களை மிகவும் நிறைவாய் ஆசீர்வதித்து உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்றிரவு நாம் நான்காம் அதிகாரத்தை துவங்க விரும்புகிறோம். எத்தனை பேர் இந்த காலை இங்கே இருந்தீர்கள்? நாங்கள் உங்களுடைய கரங்களை காணட்டும். ஓ, அது அற்புதமாய் உள்ளது. இயல்பாகவே அது உங்கள் எல்லோருக்குமே அவ்வாறு உள்ளது. நாம் எபிரேயரின் புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தின் பேரில் துவங்கிக் கொண்டிருக்கிறோம். ஓ, என்ன ஒரு ஆச்சரியமான புத்தகம்! நீங்கள் அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அது வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தின் மூலம் ஒப்பிட்டு பார்த்தலாய் உள்ளது. பவுல் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சாட்சி பகர்வதற்கு முன்பு அது சத்தியம்தானா என்று வார்த்தையை கொண்டு கண்டறிய அவன் முதலில் அரேபியாவிற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. நான் அதை விரும்புகிறேன். இந்த காலை பாடத்தில் கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே இக்காலை போதனையில் நாம் கண்டறிந்தோம். இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின அதே அக்கறி ஸ்தம்பமே தமஸ்குவுக்கு செல்லும் பாதையில் தன்னை சந்தித்தது என்பதை பவுல் கண்டறிந்தான். இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்திலிருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்தின அதே அக்னி ஸ்தம்பமே தமஸ்குவிற்கு செல்லும் வழியில் பவுலை சந்தித்தது என்றும் அவர்தாமே தம்மை இயேசு என்று அழைத்தார் என்பதையும் நாம் கண்டறிந்துள்ளோம். அதன் பின்னர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற உண்மையான தெய்வீக தன்மையை நாம் கண்டறிகிறோம். இங்கு உள்ள இந்த முழு புத்தகமும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வெளிப்பாடாய் உள்ளது. அவர் வந்தபோது பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களிடத்தில் பேசினார். இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக திருவுளம் பற்றினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் உள்ள இந்த புத்தகம் ஒரே நிலையான கர்த்தராகிய இயேசுவின் வெளிப்பாடே அல்லாமல் வேறொன்றுமில்லை. அவரே எரிகிற முச்சடியில் இருந்தவர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவரே உலக தோற்றத்திற்கு முன்னர் தேவனாய் இருந்தவர் என்பதையும் நாம் கண்டறிகிறோம். அவர் புதிய ஏற்பாட்டில் தேவனாயும் மனிதனாயும் இருந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதன் பின்னர் அவர் புதிய ஏற்பாட்டில் மனிதனாய் தோன்றிய பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பரலோகத்திற்கு சென்றார். மேலும் அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், எனவே நான் தேவனிடத்திற்கு திரும்புகிறேன் என்றார். அதன் பின்னர் அவர் பவுலை சந்தித்த போது அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தில் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின போது இருந்த அதே ரூபத்தில் இருந்தார். பவுல் அவரை உற்று பார்த்தபடியால் அப்பொழுது மனமாற்றம் அடையாமல் இருந்தபடியால் அது அவனுடைய எஞ்சியுள்ள நாட்களில் அவனுக்கு உண்டாயிருந்த கண் தொல்லைக்கு காரணமாயிருந்தது. அவன் குருடனாகி பல நாட்களாக எதையுமே அவனால் காண முடியாமல் போயிற்று. எனவே அவன் நேர் தெருவு என்று அழைக்கப்பட்ட தெருவிற்கு கைலாக கொடுத்து வழிநடத்தப்பட வேண்டியதாயிருந்தது. தேவன் ஒரு தரிசனத்தின் மூலம் அங்கே அனனியா என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் பேசியிருந்தார். அவன் அங்கு உள்ளே வந்து தன்னுடைய கரங்களை பவுலின் மீது வைக்க, சகோதரனாகிய சவுலே, உன்னுடைய பார்வையை பெற்றுக்கொள் என்றான். அப்பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர், அதே கர்த்தராகிய இயேசு ஒரு ஒளியின் ரூபத்தில் பேதுருவினிடத்தில் வந்து அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். இந்நாட்களில் அதே கர்த்தராகிய இயேசு இன்னமும் அந்த அக்னி ஸ்தம்பத்தில் ஒளியாக தம்முடைய ஜனங்களை, தம்முடைய சபையை வழிநடத்திக் கொண்டு அதே காரியத்தை நிகழ்த்திக் கொண்டும் தரிசனங்களை அருளிக்கொண்டும் இருக்கிறார் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஒரு தரிசனத்தின் மூலமே உள்ளே வந்து ஜனங்களின் மீது கரங்களை வைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கடந்த ஞாயிறு காலை என்னை வீட்டில் சந்தித்து, ஒரு மனிதன் தன்னுடைய கருமையான தலைமுடியானது நடைத்து போயிருக்க அவன் உள்ளே வந்து கொண்டிருப்பான் என்றும், அவன் ஒரு கிரேக்கனாய் இருப்பான் என்றும், அவனுடைய மனைவியோ நடுத்தர வயதுடையவளாய் பீடத்தண்டையிலே அழுது கொண்டிருப்பாள் என்றும் கூறினார். சிலரிடத்தில் அதை கூறியிருந்தபடியால் அது சம்பவித்துக் கொண்டிருந்ததை அறிந்து கொண்டார்கள். அவன் முடமானவனாயும் தன்னுடைய தலையிலிருந்த கட்டுப்பாடு நரம்பு செயலற்றும் போய்விட்டிருந்தது. எனவே அவனால் அவனுடைய காலையோ அல்லது அவனுடைய மூட்டுகளை கூட கட்டுப்பாடாய் செயல்படுத்த முடியாமற் போயிற்று. மேலும் அவனோ குருடாயிருந்தான். அப்பொழுது என்னிடத்தில் சுகவீனத்திற்காக ஜெபிக்க ஒரு பெண்மணி வந்தார். அதன் பின்னர் சகோதரன் டாம்ஸ் ஜெபிக்க வந்தார். அப்பொழுது நாங்கள் இங்கே அமர்ந்து அது படிப்படியாக நிறைவேறுவதை கவனித்தோம். இவ்வாறு கூறி நிகழ்வையில் இதுவோ இரட்டத்தனையான நிரூபணமாகிறது. அப்பொழுது நான் புறப்பட்டு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க பின்னால் சென்றேன். அப்பொழுது அவளோ சரியாக தரிசனத்தின்படி அங்கு வந்து என்னுடைய கரத்தை பிடித்து அழத்து வங்கி, மருத்துவர் ஆக்கர்மேன் அவர்கள் இவர்களை இங்கே அனுப்பியிருந்தார் என்று கூறினாள். மருத்துவர் ஆக்கர்மேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் கத்தோலிக்க. அவருடைய பையன் இந்தியானாவில் உள்ள செயின்ட் மெயின்ராடன் இடத்தில் உள்ள கத்தோலிக்க மடத்திலே பாதிரியாராயிருக்கிறார். இந்த மனிதன் ஜாஸ்பர் என்ற இடத்திலிருந்து வந்திருந்தான். கர்த்தர் அவனை சக்கர நாற்காலியில் இருந்து சுகப்படுத்தி இருந்தான். அவன் எழுந்து நடந்து சென்றான். அவனால் மற்ற எவரையும் போன்று பார்க்க முடிந்தது. அவன் பரிபூர்ண சுகமடைந்து இயல்பான நிலையில் கட்டடத்தை விட்டு நடந்து சென்றான். எல்லாமே ஒரு தரிசனத்தின் மூலம் நிகழ்ந்ததே. சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர், நான் உன் மீது கரங்களை வைக்க நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பியுள்ளார் என்றான். அற்புதம். ஆகையால் நாம் பெற்றுள்ள இந்த பெரிதான ரட்சிப்பை, அதாவது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைகளுக்கும் தேவனுடைய கோபாக்கினுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையே நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நாம் இன்றிரவு எபிரேயரின் புத்தகம் 4 அதிகாரத்திலிருந்து வாசிக்க துவங்கப் போகிறோம். எவரேனும் வாசிப்பதை பின்தொடர்ந்து பார்க்க விரும்பினால் எங்களிடத்தில் இங்கே சில வேதாகமங்கள் இருக்கின்றன. எனவே அவர்கள் யாருக்காவது ஒன்று வேண்டுமானால் ஏன், அப்பொழுது வாயில் காப்போர்களில் ஒருவர் அதை உங்களிடத்தில் கொண்டு வருவார். நீங்கள் வேதம் வேண்டும் என்று உங்களுடைய கரத்தை உயர்த்தினால் போதும், இங்குள்ள சகோதரர்களில் ஒருவர் அதை உங்களுக்கு கொண்டு வருவார். அங்கே 2 வேதாகமங்கள் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாமோ துரிதமாக முடித்துவிட வேண்டும். ஏனென்றால் நமக்கு சற்று கழித்து ராபோஜன ஆராதனை உண்டு. எனவே நாம் இன்றிரவு இதை முடித்துவிட்டு புதன் இரவு நாம் இதை மீண்டும் துவங்குவோம். இப்பொழுது இந்த காலையில் நம்முடைய வாசிப்பில் நாம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க துவங்கினோம் என்று நான் நினைக்கிறேன். நான் வாசிப்பதற்காக மூக்கு கண்ணாடி அணிவதை சிலர் ஒரு கால் அறியாமல் இருக்கலாம். எனக்கு வயதாகிக்கொண்டே போகிறது, என்னால் இன்னமும் கண்ணாடி இல்லாமல் வாசிக்க முடியும். ஆனால் நான் குறிப்பிடத்தக்க அருமையான எழுத்துக்களை கொண்ட பிரதியை வாசிக்க வைத்திருந்தாலும் என்னால் அதை கண்ணாடி இல்லாமல் வேகமாக வாசிக்க முடியாது. நான் உண்மையாகவே என்னுடைய பார்வை குறைந்து கொண்டே இருக்கிறதா என்பதை காணும்படிக்கு என்னுடைய கண்களை பரிசோதிக்க வேண்டும் என்று சென்றிருந்தேன். என்னுடைய கண்கள் 10க்கு 10 என்ற அளவில் சரியாக இருந்தது. அப்பொழுது மருத்துவரோ, மகனே, நீ 40 வயதினை கடந்து விட்டாய் என்றார். மேலும் என்னை வாசித்து பார்க்கும்படி செய்ய அவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அப்பொழுது அவர், அதை வாசிக்க துவங்குங்கள் என்றார். நானும் அதை வாசித்தேன். நான் அதை நெருக்கமாக வாசிக்கும் போது அதை மெதுவாக, இன்னும் மெதுவாக வாசித்தேன். அது இந்த அளவிற்கு இருந்த போது நான் படிப்பதை நிறுத்திவிட்டேன். அதன் பின்னர் அவர் அங்கே 10க்கு 10 என்று வைத்த போது என்னால் அதை எங்கிருந்து வாசிக்க முடிந்தது. ஆனால் அவரோ, அது என்னவென்றால், நீர் 40 வயதை கடக்கும் போது உங்களுடைய கண்விழிகள் தட்டையாகின்றன என்று கூறினார். இப்பொழுது என்னால் என்னுடைய கண்களை உற்று பார்த்து அதை எனக்கு நெருக்கமாக வைத்து வாசிக்க முடியும். ஆனால் நீங்களோ உற்று பார்க்க வேண்டும். எனவே அவர் எனக்கு ஒரு ஜோடி மூக்கு கண்ணாடியை செய்து கொடுத்தார். அது எனக்கு அருகில் இருக்கும் போது என்னால் அதை காண முடியும். இப்பொழுது அது என்னிடத்திலும் தூரமாயிருக்கும் போது அப்பொழுது இந்த மூக்கு கண்ணாடியை கொண்டு என்னால் காண முடியாது. எனவே நான் அவைகளை இந்த மூக்கு கண்ணாடியினை கொண்டே வாசிக்கிறேன். இப்பொழுது இந்த காலையில் நாம் எபிரேயரின் புத்தகம் 3வது அதிகாரத்தின் கடைசி பாகத்தை பார்த்திருந்தோம். ஓ, நாம் என்ன ஐஸ்வர்யமான ஆழ்ந்த கருத்துக்களை கண்டறிந்தோம். இப்பொழுது கவனியுங்கள். ஆகையால் நாம் ஒரு பின்னணியை புரிந்து கொள்ளும்படியாக நான் அதை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். அதன் பேரில் பேச அல்ல, ஆனால் ஒரு விதமாக சற்று நுணுக்கமான விவரங்களை மேற்பார்வை செய்யவே ஆகும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகின் கோபமுட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் வசனத்தை கேட்டார்கள், கேட்டவர்களில் கோபமுட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? இப்பொழுது இதில் இந்த காலையில் அவர் கோபமுட்டுதலின் நாட்களில் நடந்தது போல இப்பொழுது உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்றார். அப்பொழுதுதான் அவர்கள் தேவனை கோபப்படுத்தும்படியாக கோபமூட்டினார்கள். ஏனென்றால் அவர் அவர்களுக்கு மோசேயை, அவருடைய தீர்க்கதரிசியை, மோசையோடு இருந்த ஒரு அடையாளத்தையும் கொடுத்திருந்தார். இன்றிரவு இந்த வேத பாட வகுப்பில் அமர்ந்துள்ள எத்தனை பேருக்கு அந்த அடையாளம் என்னவா இருந்தது என்பது தெரியும். அக்கினி ஸ்தம்பம், எபிரேயர் 13 அதிகாரம். இப்பொழுது சபையோர் அந்த அடையாளத்தை கண்டார்களா அல்லது இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் மோசே அதை கண்டார். ஏனென்றால் மோசே அவரை முதலில் ஒரு எரிகிற முச்சடியில் சந்தித்திருந்தான். அவர் அக்கினியாயிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு கீழ்ப்படிந்து எகிப்திலிருந்து புறப்பட்டனர். அவர்கள் எகிப்திலிருந்து வெளிவந்தவுடனே தேவன் அவர்களை ஒரு கன்னிக்குள்ளாக வழிநடத்தினார் என்பதை நாம் கண்டறிந்தோம். பார்வோனுடைய சேரையோ அவர்களுக்கு பின்னால் வர சிவந்த சமுத்திரம் முன்பக்கத்தில் இருக்க தேவனோ அவர்களை சோதனைக்குட்படுத்தினார். அவர்களோ பயந்து போயினர். அது தேவனை கோபமூட்டியது. அப்பொழுது அவர், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று கேட்டார். மேலும் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார். எனக்கு அது பிடிக்கும். இப்பொழுது மோசே அக்கினி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் பின்தொடர்ந்த போது அவர்கள் மோசேயை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் தங்களுடைய வழியில் இருந்தனர். இன்றிரவு அது சபையின் அழகான காட்சியாயிருக்கிறது. தேவன் உரைத்தது போலவே அதே ஆவியினால் வழிநடத்தப்பட்டு அதே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் நம்முடைய வழியில் இருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், அதன் பின்னர் அவர்கள் சீன் வனாந்திரத்துக்கு வந்தனர். அங்கே மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்தது. ஏன் தேவன் அவர்களை கசப்பான தண்ணீர் இரண்டை வழிநடத்தினார்? அவர் நல்ல தண்ணீர் இரண்டை அவர்களை வழிநடத்தி இருந்திருக்கலாம் என்பது போல தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை அவர் நிரூபிக்கும்படிக்கு அவர் அவர்களை கசப்பான தண்ணீர் இரண்டைக்கு வழிநடத்தினார். அவர் அதை செய்ய விரும்புகிறார். உபத்திரவங்கள் உங்கள் மீது வரும்படி அனுமதிக்க அவர் விரும்புகிறார். அவர் தம்முடைய அன்பையும் தம்முடைய வல்லமையையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவனுடைய அற்புத கிரியையில் விசுவாசம் கொள்ளாத ஜனங்கள் மீது உபத்திரவங்கள் வரும்போது அவர்களோ நம்பிக்கை இழந்து சென்று விடும் போது எப்படி அவரால் அதை செய்ய முடியும்? ஆனால் நாமோ தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவரால் முடியாது. அதாவது தேவன் இதை கவனியுங்கள், அதே விதமான சூழ்நிலை எழும்பும் போது தேவன் அதே விதமாக செயல்படவில்லை என்றால் அப்பொழுது தேவன் ஒரு பகுதி ஜனங்களிடத்தில் குற்றமுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய ராஜாதிபத்தியம் முதல் நிகழ்ச்சியில் அவர் செய்தது போலவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதே விதமாக கிரியை செய்யும்படி வேண்டுகிறது. இல்லை என்றால் அவர் முதல் நிகழ்ச்சியில் கிரியை செய்த போது அவர் தவறாயிருந்தார். தேவன் முதல் நிகழ்ச்சியில் செய்தது போன்றே அதே விதமாக செயல்படவில்லை என்றால் அவர் இரண்டாம் நிகழ்ச்சியில் வித்தியாசமாக செயல்படுவாரேயானால் அப்பொழுது அவர் முதல் நிகழ்ச்சியில் செயல்பட்ட போது தவறாக செயல்பட்டு விட்டார். தேவன் பழைய ஏற்பாட்டில் வியாதியஸ்தரை சுகப்படுத்தி இருந்தார். அவர் புதிய ஏற்பாட்டிலும் மற்றும் இன்றைக்கும் அதை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். இல்லை என்றால் அவர் முன்னரங்கி அவர்களை சுகப்படுத்தின போது அவர் தவறு செய்து விட்டார். அவர் ஒவ்வொரு முறையும் அதே விதமாக செயல்பட வேண்டும். அதே விசுவாசம் அந்த நிபந்தனைகளை சந்திக்கிற போது அவர் அதை செய்வார். தவறு நம்மிடத்தில் உள்ளது என்று தேவனிடத்தில் அல்ல. ஏனென்றால் நாம் அவரை அநேக மகத்தான விசேஷித்த அற்புதங்களின் கிரியையில் காண்கிறோம். நாம் அதை அறிவோம். குற்றம் கண்டுபிடிப்போம் அது அவண்ணமா இல்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் அது நிரூபிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். அது அங்கே உள்ளது. அவர்கள் வழக்கமாக கூறுவது போல எனக்கு ஒரு அற்புதத்தை காண்பீங்கள் என்பார்கள். எனவே அது இனிமேல் இல்லை என்று அவர்களால் கூற முடியாது. விஞ்ஞானம் அது இனிமேல் இல்லை என்று கூற முடியாது. நம்மால் அதை முற்றிலுமாக விஞ்ஞான பூர்வமாக உலகத்திற்கு நிரூபிக்க முடியும். இயற்கைக்கு மேம்பட்ட தெய்வீக உருவம் ஒரு அக்கினிஸ்தம்ப ரூபத்தில் நம்மிடத்தில் உள்ளது என்று விஞ்ஞான உலகமானது சாட்சி பகிர்ந்துள்ளது. இதோ அவருடைய புகைப்படம் இங்கே உள்ளது. இதே ஒன்று வாஷிங்டன் டிசியில் இன்றிரவு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அதே கிறிஸ்துவாய் உள்ளது. ஆகையால் என்னுடைய ஊழியக்கார சகோதரர்கள் முன்பெல்லாம் வழக்கமாக இடத்தில், ஓ சகோதரன் பிரணாம், அது பிசாசு, அதனோடு நீ நேரத்தை வீணாக செலவழிக்காது என்று சொல்லுவார்கள். அதுவோ என்னை திகிலடைய செய்திருந்தது. அது அவரே அந்த மாறாத இயேசு, அதே ஒருவர் என்று தேவன் வந்து அதை வெளிப்படுத்தும் வரையில் நான் அதை பிரசங்கிக்கவே மனதாயிருக்கவில்லை. ஓ அதன் பின்னர் அதிலிருந்து என்னை அசைக்க முயற்சிக்கிறார்களா? அதிலிருந்து அசைக்கப்படவே முடியாது. ஏனென்றால் அது வேதவாக்கியமாய் உள்ளது. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அது இழந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல. அது தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நித்திய வாக்குத்தத்தினால் ஆதரிக்கப்படுகின்ற அனுபவமாய் உள்ளது. இப்பொழுது நாம் இங்கே கவனிப்போம். அதன் பின்னர் அவர் கூறினார், கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? நிச்சயமாகவே அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பலப்பரட்சி உண்டான இடத்திற்கு வந்தபோது விடாய்த்து போயினர். அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய மனதாக இருந்தனர்? அவர்கள் தளர்வுற்று களைத்து போய் இது ஏன் எனக்கு சம்பவித்தது என்று கூறி திரும்பிச் செல்ல விரும்பினர். இந்த காலையில் விரோதமான காரியம் என்னவென்றால், என்னால் முடிந்த அளவு கடினமாக பிரசங்கித்த பிறகு அநேகர் பீடத்தண்டை வந்து இது ஏன் எனக்கு சம்பவிக்கிறது என்று கேள்வி கேட்டுள்ளனர். அது எப்படி செல்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? அது ஜனங்களுடைய தலைக்கு மேலே கடந்து செல்கிறது. அது ஜனங்களிடத்தில் அதே விதமாக உள்ளது. இயேசு, நீங்கள் கண்கள் இருந்தும் காண மாட்டீர்கள் என்றார். அவர் அதை சீஷர்களிடத்தில் கூறினார். அவர்கள் அப்பொழுது, இதோ இப்பொழுது நீர் வெளிப்படையாய் பேசுகிறீர், இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம், எந்த மனிதனும் உமக்கு எந்த காரியத்தையும் கூற வேண்டியதில்லை, ஏனென்றால் தேவன் அதை உமக்கு காண்பிக்கிறார் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் இந்த நேரத்திலாவது இப்பொழுதாவது விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். பார்த்தீர்களா? நீங்கள் தேவனிடத்தில் எந்த காரியத்தை குறித்தும் கேள்வி கேட்க வேண்டாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். உங்களை நிரூபிக்கவே உங்கள் மீது ஒவ்வொரு சோதனையும் வைக்கப்படுகிறது. வேதமோ அவைகள் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கின்றன என்று கூறியுள்ளது. ஆகையால் தேவன் சில லேசான இன்னல்களை உங்களுக்கு நேரிட அனுமதிக்கும் போது அது உங்களுடைய திருத்துதலுக்கானதாய் உள்ளது என்பது நினைவிருக்கட்டும். தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு புத்திரனும் முதலில் தேவனால் சிக்ஷிக்கப்பட்டு சோதிக்கப்பட வேண்டும். பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளையாயிருக்க வேண்டும். அதற்கு எந்த விதி விலக்குகளுமே கிடையாது. தேவனிடத்திற்கு வருகிற எந்த புத்திரனுமே இந்த இன்னல்கள் ஏற்படுகின்ற போது, அவைகள் கொண்டுவரப்படுகின்ற போது, நீங்கள் எந்த மனப்பான்மையில் அதை எடுத்துக் கொள்வீர்கள் என்று பார்க்கவே அவைகள் கொண்டுவரப்படுகின்றன. புரிகிறதா? அது தேவன் நிரூபிக்கிற ஆதாரமாய் உள்ளது. முழு பூமியுமே நிரூபிக்கின்ற ஆதாரமாய் உள்ளது. அவர் உங்களை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே செல்கையில் கவனியுங்கள். நான் அதை குறித்த கடைசி பாகத்தை காண விரும்புகிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? இப்பொழுது இன்றிரவு நாம் அங்குதான் பார்த்துக் கொண்டு வருகிறோம். கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். தேவன் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களிடத்திற்கு வந்திருந்தார். அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை அபிஷேகித்து ஜனங்களுக்கு முன்பாக செய்யும்படியான அடையாளங்களை அவனுக்கு கொடுத்திருந்தார். அதன் பின்னர் தீர்க்கதரிசியினால் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலம் அவர்கள் வெளியே வழிநடத்தப்பட்டனர். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவர்கள் வரும்போது அவர்கள் முறுமுறுக்க துவங்கி மோசேயோடு அவர்கள் கண்டிருந்த ஒவ்வொரு சிறு தவறையும் கூறி கோபித்துக் கொள்ள துவங்கி அவனுக்கு விரோதமாக அர்த்தமில்லாமல் எதிர்த்து பேசினர். எனவே தேவன் மனவருத்தம் அடைந்தார். ஏனென்றால் தேவன் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர்கள் செவி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் பொது அறிவிற்கு செவி கொடுத்து அது எப்படி இருக்க முடியும், இந்த காரியங்கள் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டனர். அவர் தேவனாயிருப்பாரேயானால் ஒவ்வொரு காரியமும் கூடும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக அவர் செய்வார். இப்பொழுதோ நாம் இங்கே ஒரு பெரிய ஆய்விற்குள்ளாக செல்லப் போகிறோம். அது இளைப்பாறுதல், ஓய்வு என்பதன் பேரிலானதாய் உள்ளது. இப்பொழுது அவர்கள் தங்களுடைய யாத்திரையில் பரதேசிகளாக இருந்தனர். புரிகிறதா? அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் 400 வருடங்களாக இருந்து வந்தனர். இப்பொழுதோ அவருடைய வாக்குத்தத்தின்படி தேவனுடைய அற்புதங்களினால் அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் தங்களுடைய பாதையில் இருந்தனர். இங்கே அவர்களுக்கு மத்தியிலே இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி பிரசன்னமாகி அவர்களை வழிநடத்த துவங்குகிறது. இப்பொழுதோ யாரோ ஒருவர், இப்பொழுது இங்கே பார், யார் இந்த மோசே? உன்னை எங்கள் மீது ஆளுகை செய்யும்படி செய்தது யார்? நீ எங்களில் ஒருவனாயிருக்கிறாய் அல்லவா? நீ எங்களுடைய எஜமானாய் இங்கு இருக்கும்படிக்கு உன்னை ஏற்படுத்தினது யார்? எங்களுடைய போதகர் அறிந்துள்ளதை காட்டிலும் உனக்கு அதிகமாக தெரியும் என்று நீ எண்ணிக்கொள்ளுகிறாயா? ஆசாரியன் அறிந்துள்ளதை காட்டிலும் உனக்கு அதிகமாக தெரியும் என்று நீ எண்ணிக்கொள்ளுகிறாயா? இந்த நாளுக்குரிய எங்களுடைய பக்தியான மனுஷரை காட்டிலும் நீ புத்திமான் என்று நீ எண்ணுகிறாயா என்று கூறுவார்கள். அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் இல்லாதிருந்தது. அது தேவன் அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து அவர் அந்த செயல்பாட்டில் இருந்தார் என்பதை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருந்தார். எனவே யார் புத்திமானாயிருந்தது, யார் புத்திமானாயிருக்கவில்லை என்பது எந்த வித்தியாசத்தையுமே உண்டு பண்ணவில்லை. அது தேவன் அவர்களுக்கு முன்னால் என்ன வைத்துள்ளார் என்பதை பின்பற்றுகிறதை குறித்த எண்ணமாயிருந்தது. ஏன் மோசே அவர் இஸ்ரவேல் புத்திரரை தேவனுடைய வார்த்தையை கொண்டு விடுவிக்க முயற்சித்த போது, ஒரு கூட்ட ஜனங்களை வெளியே வனாந்திரத்துக்கு அழைத்துக் கொண்டு வர முயற்சித்த போது, மாம்ச பிரகாரமானவற்றை பொறுத்தமட்டில் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்துவிட்டான். அவன் தனக்கு இருந்த அவர்கள் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் சுதந்திரவாளியாயிருந்தான். அவன் உலக முழுவதிலும் இருந்த எல்லா ராணுவத்தை பார்க்கிலும் சிறந்ததை உடையவனாயிருந்தான். அவன் அங்கே ஒரு பெரிய ராணுவ தளபதியாயிருந்தான். அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவன் ராஜாவாக எகிப்தின் பார்வோனாக வேண்டியவனாயிருந்தான். ஏன் அவன் சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து, சரி பிள்ளைகளே உங்களுடைய வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறியிருந்திருக்க முடியும். அதுவே இதற்கு தீர்வாயிருக்கும். அவனும் அடுத்த பார்வோனாயிருந்திருப்பான். ஆனால் மோசேயோ, ஓ இதோ அது உள்ளது. மோசே விசுவாசத்தினால் தேவனுடைய வாக்குத்தத்தை கண்டான். கர்த்தருடைய தூதன் அவனிடத்துக்கு வந்தபோது எகிப்தின் ஆசிரியர்களை கொண்டு 40 ஆண்டுகளில் அவன் கற்றிருந்ததை காட்டிலும் அந்த தூதனின் பிரசன்னத்தில் 5 நிமிடங்களில் தேவனை குறித்து அதிகம் அறிந்து கொண்டான். அவர் தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இயற்கைக்கு மேம்பட்ட சம்பவம் நிகழ்ந்ததை அவன் கண்டான். அப்பொழுது அவர், மோசே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு முன்பே செல்வேன் என்றார். அவர்களும் புரிந்து கொண்டனர். அவன் செய்து காட்டும்படியான அடையாளங்களை அவர் அளித்தார். இப்பொழுது அவர்கள் இளைப்பாறும் தேசத்திற்கு செல்லும்படியான தங்களுடைய பாதையில் இருந்தனர். தேவன் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை அருளியிருந்தார். அவர்கள் இருந்திராத ஒரு இடத்தையே எகிப்திலோ ஆளோட்டிகள் அவர்கள் மீது ஆளுகை செய்து அவர்கள் வேலைகளை செய்யும்படிக்கு அடித்து துன்புறுத்தினர். அது இன்றைக்கு என்ன ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. நாம் சபையை நோக்கி பார்க்கும் போது, சபையை அதனுடைய நிலைமையில் நோக்கி பார்க்கும் போது, தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உலகத்தை இழிவாக கருதுகிறான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. உண்மையான யாத்திரிகன் தன்னுடைய பாதையில் செல்லும் போது சாதாரணமாகவே உலகத்தின் காரியங்களை வெறுக்கிறான். அவன் மனுஷர் மது அருந்துவதை காணவிருக்கிறான். அவன் மனுஷர் புகைப்பிடிப்பதை காணவிருக்கிறான். அவன் ஸ்திரீகளை வீதியில் குட்டையான அசுத்தமான ஆடைகளோடு காண்பதை வெறுக்கிறான். அவன் சூதாட்டங்களையும் சீட்டு விளையாட்டுகளையும் காண வெறுக்கிறான். நேற்றைய தினம் சகோதரன் டோனி இல்லை, சகோதரன் உற்சவர்களும் நானும் வீதியினூடாக வந்து கொண்டிருந்த போது, அப்பொழுது அங்கே லூஜிபில்லி ஒரு சிறு பெண்மணி வீதியினூடாக வந்து கொண்டிருந்தாள். அவளோ காண்பதற்கு அழகான சிறு பெண்மணியாக இருந்த போதிலும் அவள் உடுத்தியிருந்த ஆடைகளோ பயங்கரமாயிருந்தன. அவள் தன்னுடைய இடுப்புக்கு சற்று மேலே ஒரு சிறு நாடாவை தன்னுடைய இடுப்பின் இரு பக்கங்களிலும் கட்டி தொங்கவிட்டிருந்தாள். தன்னுடைய முன்பாகத்தில் வட்டமான ஒரு துண்டு துணியினை கட்டி தொங்கவிட்டிருக்க பின்பாகத்திலோ ஒரு நூலினால் மட்டுமே கட்டியிருந்தாள். அப்படியே வீதியில் பயங்கரமாய் நடந்து செல்ல வீதியில் இருந்த ஒவ்வொரு மனிதனும் அவளை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நான் அந்த விதமாக அவளை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மனிதனோடும், அவள் விபச்சாரம் செய்ததற்காக தேவனுடைய பார்வையில் அவள் குற்றவாளியாக இருக்கிறாள் என்பதை அவள் உணரவில்லை. எனவே அந்த மனிதர்களோடு விபச்சாரம் செய்ததற்காக நியாய தீர்ப்பின் நாளிலே அவள் பதில் கூறுவாள் என்றேன். இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். அது உண்மை. ஆகையால் நீங்கள் பாருங்கள், சகோதரன் உட் அவர்களோ என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், அவள் அவ்விதம் நடந்து கொள்ள காரணம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது நானோ, அது ஒன்று மனநிலை சரியில்லாமையா இருக்க வேண்டும் அல்லது பிசாசின் உடமையா இருக்க வேண்டும் என்று. இந்த 2 காரியங்கள் மாத்திரமே அதை செய்யும். ஒரு நாகரிகமான சுத்தமான ஸ்திரீ அந்த விதமான ஆடைகளை அணிந்து கொள்ளவே மாட்டாள். அவள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்தால் ஒழிய அவள் அணியவே மாட்டாள். அது முற்றிலும் உண்மையே. இப்பொழுது பரலோகத்திற்கு செல்லுகிற தன்னுடைய பாதையில் உள்ள ஒரு யாத்திரியன் அவன் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் ஜீவிக்கிறான். அவன் அவளை நோக்கி பார்ப்பானா என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவன் தேவனை தன்னுடைய இதயத்தில் பெற்றிருப்பானேயானால் அப்பொழுது அவன் தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்வான். ஏனென்றால் அவன் அந்த காரியங்களில் இருந்து கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தில் உள்ள ஒரு சூழலில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். அது உண்மை. நீங்கள் நியாய தீர்ப்பிலே அந்த காரியத்தை குறித்து குற்றமுள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ஆகையால் அவன் தன்னுடைய தலையை திருப்பி தேவனே அந்த ஸ்திரீயின் மீது இரக்கமாயிரும் என்று கூறி தொடர்ந்து செல்கிறான். நாம் நம்முடைய யாத்திரையில் இருக்கிறோம். நாம் காரான் தேசத்திற்கு செல்லும் நம்முடைய வழியில் இருக்கிறோம். நாம் அந்த நித்தியமான தேவன் நமக்கு அளித்துள்ள ஆசீர்வாதமான இளைப்பாறுதலுக்கான நம்முடைய வழியில் இருக்கிறோம். நாம் யாத்திரையில் சோதிக்கப்படுகிறோம். நாம் எல்லா விதமான காரியங்களினாலும் சோதிக்கப்படுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் பாவம் இல்லாமல் சோதிக்கப்படுகிறோம். இப்பொழுது நாம் 4வது அதிகாரத்தில் பயந்திருக்க கடவோம் என்பதை குறித்து பார்க்கையில் கவனியுங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகியிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனதாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் கண்டறிந்தால் ஒழிய, தேவர் அதை நமக்கு வெளிப்படுத்தியிருந்தால் ஒழிய, நாம் எவ்வளவுதான் சபைக்கு சென்றாலும் அது ஒரு பொருட்டல்ல. அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை. உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து போட வேண்டும் என்று தேவன் வெளிப்பாட்டின் மூலமாக வந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். இப்பொழுது இது கூறப்பட்டிருக்கையில் இன்றைக்கு நீங்கள், அதாவது இப்பொழுது 4வது அதிகாரத்தை நாம் துவங்குவோம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகியிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர்கள் இளைப்பாறுதலுக்கு செல்லும் பாதையில் இருந்த போது அக்கிரிஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினது. இப்பொழுது இந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன என்பதை நாம் கண்டறிய விரும்புகிறோம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்பொழுது இங்கே வாக்குத்தத்தம் உள்ளது, இதற்குத்தான் நாம் பயப்பட வேண்டும். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கவில்லை என்றால், ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறதே, அப்படியானால் அடுத்த காரியம் அதை அடையாமல் பின்வாங்கி போகக்கூடாது. இப்பொழுது கருத்தென்னவெனில், நாம் இளைப்பாறுதலுக்கான நம்முடைய வழியில் இருப்போமே ஆனால், அப்பொழுது இளைப்பாறுதல் என்றால் என்ன? அது எங்கே உள்ளது? அது சபையை சேர்ந்து உள்ளதா? அது ஒரு குறிப்பிட்ட வழியில் ஞானஸ்தானம் பண்ணப்படுதலா? அது நகரத்தில் உள்ள மிகப்பெரிய சபையின் ஒரு அங்கத்தினராக இருப்பதா? மேலான சிறந்த ஆடைகளை உடுத்திக் கொள்வதா? அது கல்வியா? நாம் கூறுவது போல நாம் வேலை செய்வதை விட்டுவிட்டு படுத்துக்கொண்டே நம்முடைய எஞ்சியுள்ள வாழ்நாட்களில் இளைப்பாற உதவும் பணமா? அதுவல்லாது. வேதம் அதை என்னவென்று கூறுகிறது என்றும், நாம் அதை எப்படி பெற்றுக் கொள்வோம் என்றும் கவனிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகியிருக்க, உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அப்பொழுது அந்த நாளில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள், சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. அதாவது தேவன் ஒரு விடுவிப்பாரை அனுப்பியிருக்கிறார் என்றும், அவர் நம்மை வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நம்மை கொண்டு செல்ல போகிறார் என்ற நற்செய்தி எகிப்திலுள்ள அவர்களிடத்துக்கு வந்தது. இப்பொழுது தேவன் ஒரு விடுவிப்பவரை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார் என்றும், நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான பாதையில் இருக்கிறோம் என்ற நற்செய்தியே நமக்கு வந்துள்ளது. இப்பொழுது ஜனங்கள் கோட்பாடுகளையும் ஸ்தாபனங்களையும் உண்டாக்கிக் கொண்டனர். ஆனால் தேவனோ இன்னமும் அப்படியே நிலைத்திருக்கிறார். அதாவது நம்முடைய இளைப்பாறுதலோ பரிசுத்த ஆவியாய் உள்ளது. கவனியுங்கள், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நினைவிருக்கட்டும், கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஓ என் சகோதரர்களே, நான் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தட்டும். வார்த்தை எவ்வளவாய் பிரசங்கிக்கப்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது பிரசங்கிக்கப்படுகின்ற விதத்தை நீங்கள் எவ்வளவு நன்கு விரும்பினாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் நீங்கள் தாமே அதனுடைய பங்காளிகளானால் ஒழிய அது உங்களுக்கு ஒரு சிறு நன்மையும் செய்யாது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் மோசேயின் அற்புதங்களை கண்டிருந்தனர். அவர்கள் அது பார்ப்பதற்கு இனிமையாய் நன்றாகவே உள்ளது என்று கூறினார்கள். அவர்களும் அதை பார்த்துவிட்டு சாதாரணமாக நடந்து சென்றார்கள். மோசே அற்புதங்கள் நிகழ்த்துவதை அவர்கள் கண்டிருந்தனர். அவர்கள் அக்னி ஸ்தம்பத்தை கண்டிருந்தனர். அல்லது ஒருகால் அதை குறித்து பேசுவதை அவர்கள் கேட்டிருக்கலாம். ஓ அது சரிதான். ஆனால் அது தனிப்பட்ட விசுவாசமாய் இல்லாதிருந்தது. ஏனென்றால் அவர்கள் வனாந்திரத்தை சென்றடைந்தவுடன் அவர்கள் ஒவ்வொருவரும் முறுமுறுக்க தொடங்கினர். அப்பொழுது தேவன் அவர்கள் சந்தேகப்பட்ட காரணத்தால் அது பாவமாயிற்று என்றார். எந்த காரியத்தையும் சந்தேகப்படாதீர்கள், விசுவாசியுங்கள், சந்தேகப்படாதீர்கள். அது எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் கவலைப்படாமல் அதை விசுவாசியுங்கள். இப்பொழுது அவர்கள் முறுமுறுக்க துவங்கினர். எனவே தேவன் அவர்களை அடித்து போட்டார். பின்னும் அவர்கள் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று தம்முடைய கோபத்திலே ஆணையிட்டார். வேதம் அதை இங்கே கூறியுள்ளது. மேலும் அவர்களுடைய சமங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று என்று மூன்றாம் அதிகாரத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். மூன்றாம் அதிகாரம் 17 வசனம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. எகிப்திலிருந்து வெளியே வந்த அவர்கள் எல்லோரிலும் 2 பேர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் சென்றனர். பூர்வ காலத்தில் ஜலப்பிரளய அழிவின் போது முழு உலகத்திலிருந்தும் கோடான கோடி மக்களிலிருந்தும் 8 பேர் மாத்திரமே காக்கப்பட்டனர். வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சில ஜனங்களோ, அப்படியானால் சகோதரன் பிரணாமே, 1000 பேர் அங்கே பிரசன்னமாவார்கள் என்று வேதம் கூறியுள்ளதை குறித்து என்ன என்கிறார்கள்? காலத்தினூடாக ஒவ்வொரு தலைமுறையிலும் கிறிஸ்தவர்களாக இருந்து எத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள் என்பது நினைவிருக்கட்டும். அவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள். அதுவே சரீரமாக உருவாகிறது. இந்த அமெரிக்காவிலிருந்து வெளிவருபவர்கள் அல்லது இன்னும் மற்றவர்கள் இன்றைய இந்த உலகத்திலிருந்து வருபவர்கள் 100,000,000,000,000 இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஒருகால் 50 கூட வெளிவராமல் இருக்கலாம். ஆனால் மகத்தான அமைக்கப்பட்ட சபையோ பூமியின் தூணிலே அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களோ தேவனுடைய ரத்தனங்களால் பூமியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்களுடைய ஆத்மாக்களோ தேவனுடைய பலிபீடத்தின் கீழே இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய மாம்ச சரீரத்தில் இருந்த நிலையில் இப்பொழுது இல்லை. அவர்கள் உண்மையாகவே ஒரு சரீரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாய் உள்ளது. அவர்கள் தேவனிடத்தில் எதுவரைக்கும் என்று சித்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். ஆனால் அவர்களால் ஒருவருடைய கரத்தை மற்றொருவர் குலுக்கிக் கொள்ள முடியாத ஒரு விதமான சரீரத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இன்றிரவு மகிமையில் உள்ள உங்களுடைய தாயாரை சந்திக்க செல்வீர்களேயானால் உங்களால் அவளுடைய கரத்தை குலுக்க முடியாது. ஏனென்றால் அவள் அந்த விதமான ஒரு கரத்தை உடையவளாயிருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் உணர்வது போல உங்களால் அதை உணர முடியாது. ஏனென்றால் இந்த சரீரத்தில் உள்ள 5 புலன்கள் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்துகின்றன. அவளுடைய பிரசன்னமோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை கொண்டதாய் உணரப்படும். அது ஒரு கணவன் மனைவியை போன்று உள்ளது. பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை. ஏன்? ஏனென்றால் அங்கே ஒரு வித்தியாசமான அன்பு உண்டாயிருக்கும். அங்கே பாலியல் வாஞ்சையே இருக்காது. எல்லா காரியங்களும் ஒழிந்து போயிருக்கும். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த நிலைமையில் ஒருபோதும் ஜீவித்ததில்லை. ஆகையால் நீங்கள் அந்த நிலைமையில் இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. எனவே நீங்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு மனிதனாக ஒரு ஸ்திரீயாக சிருஷ்டிக்கப்பட்ட இடத்திற்கு திரும்பி வர வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே தேவன் அந்த சரீரத்தை பூமியின் தூளிலிருந்து எழுப்பி அதை மகிமைப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் பார்க்க, சுவைக்க, உணர, நுகர மற்றும் கேட்கவும் தொடர்பு கொள்ளவும் செய்வீர்கள். நாம் ஒருபோதும் அதற்கு முன் அறிந்து கொள்ளவே மாட்டோம். நாம் தூதருடைய ஜீவியத்தை போன்ற ஒன்றினை பெற்று ஒருபோதும் அனுபவித்து மகிழ முடியாது. நாம் தூதர்களாக சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார். ஆனால் அவர் உங்களையும் என்னையும் புருஷர்களாகவும் ஸ்திரீகளாகவும் சிருஷ்டித்தார். எனவே அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வருகையில் அந்த நிலைமையில் தான் நாம் என்றைக்கும் ஆயிருப்போம். இப்பொழுது எப்படி அவர்கள் அதை அடையாமல் பின்வாங்கி போனவர்களாக காணப்பட்டனர் என்பதை பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். தேவன் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்தை காண்பித்தார். அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களை அவரே வெளியே வழி நடத்தினார். அவர் சோதனைக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்து அவர்களை நிரூபிக்கும்படிக்கு சோதித்தார். இப்பொழுது நீங்கள் ஏராளமான சோதனைகளை உடையவர்களா இருக்கிறீர்கள் அல்லவா? அவர்களை குறித்து குறை சொல்லாதீர்கள். களி கூறுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய விசுவாசத்தை நிரூபிக்கவே சோதித்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யோபுவை பாருங்கள். அவர் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலையுறுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்பொழுது சாத்தான், ஓ நிச்சயமாகவேதான், நீர் அவனை சுற்றி வேலையெடுத்திருக்கிறீர். அவனுக்கு எந்த தொல்லைகளும் இல்லை, எந்த கவலைகளும் இல்லை. அவனுக்கு எந்த நிதிநிலைமையை குறித்த பாரங்களும் இல்லை. ஒவ்வொரு காரியமும் அருமையாயுள்ளது. அவனுக்கு எந்த சுகவீனமும் எந்த வலியும் கிடையாது. அவனை என்னிடத்தில் விட்டுவிடும். அப்பொழுது நான் அவனை உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்க செய்வேன் என்றான். அப்பொழுது அவரோ, அவன் உன்னுடைய கையில் இருக்கிறான், ஆனால் அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ எடுக்காதே என்றார். ஓ சாத்தான் யோபினுடைய ஜீவனை எடுப்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்தான். ஆனாலும் அவனால் யோபுவை அசைக்க முடியவில்லை. யோபுவோ வார்த்தையின் பேரிலான ஆதரவில் நின்றான் என்பதை அறிந்திருந்தான். அது உண்மை. நரகத்தில் இருந்த எல்லா பிசாசுகளாலும் அவனை அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் அந்த வலியை செலுத்திருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் நீதிமானாயிருந்தான். அவர்களோ அவனை குற்றப்படுத்தி, யோபே நீ பாவம் செய்திருக்கிறாய், எனவே தேவனை தண்டித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். தேவன் அவ்வாறு செய்து கொண்டிருக்கவில்லை என்பதையும், அவன் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்திருக்கவில்லை என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அவன் நீதிமானாய் இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான் என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் தன்னுடைய ஸ்தானத்தில் உள்ள சர்வாங்க தகன பலியை அவர் ஏற்றுக் கொண்டிருந்தார் என்ற காரணத்தினாலே ஆகும். இன்றிரவு அவன் நீதிமானாய் இருந்தான் என்பதை அவனுடைய ஜீவியம் நிரூபித்தது என்பதை நாம் அறிகிறோம். உங்களுடைய அயல் வீட்டுக்காரருக்கு உதவ முயற்சிக்கிற காரணத்தால் நீங்கள் மகிமையில் உள்ள பரலோக வீட்டுக்கு செல்ல முயற்சிப்பதல்ல. அவ்வாறு உதவி செய்வது நல்லதுதான். நீங்கள் சபையை சேர்ந்து கொள்கிற காரணத்தினால் அல்ல, அதுவும் நல்லதுதான். ஆனால் நீங்கள் உங்களுக்காக ஒன்றையுமே செய்யாமல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நீதியை ஏற்றுக்கொள்கிற காரணத்தினாலே நீங்கள் மகிமையில் உள்ள வீட்டிற்கு செல்லுகின்றீர்கள். இப்பொழுது நாம் தொடர்ந்து வாசிப்போம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. 2 வசனம், கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனத்தை கேட்டவர்களிடத்தில் விசுவாசம் இல்லாதிருந்தது. இன்றைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தரனுக்கு அளித்துள்ள இந்த சிறிய தாழ்மையான ஊழியத்தில் அங்கே இன்றிரவு 400,000 அமெரிக்கர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன், அது மனோவசிய முறையாயிருக்கிறது. அவர் மனோதத்துவ ரீதியில் சிந்தையை ஆராய்பவர். அப்படிப்பட்ட காரியமே கிடையாது. ஏன், அவர் எங்களுடைய சபையை சார்ந்தவர் அல்ல என்று கூறுகிறார்கள். பார்த்தீர்களா? நீங்கள் அதை எவ்வளவுதான் வார்த்தையின் பேரில் எடுத்து வைத்து அது தேவனுடைய வார்த்தை என்று நிரூபித்தாலும், அது தேவனுடைய வாக்குத்தமாக இருந்தாலும், அது உண்மை என்று விஞ்ஞானம் எவ்வளவுதான் நிரூபித்தாலும் கவலைப்படாமல் இன்னமும் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களால் விசுவாசிக்க முடியாது என்றே வேதம் உரைத்துள்ளது. அப்படியானால் அதை குறித்து பிரசங்கிப்பதனால் என்ன பயன் என்று கேட்கலாம். அந்த நாளிலே அவர்களை ஆக்கிரமிக்கப்படுத்த தேவன் ஒரு சாட்சியை உடையவராயிருக்க வேண்டும். வார்த்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே நிரூபிக்கப்பட்டது. அவர்களோ அதை இன்னமும் அறியாமல் நடந்து சென்று விட்டனர். எனவே நியாயத்தீர்ப்பை அல்லாமல் வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. நியாயத்தீர்ப்புக்கு முன்பு ஒரு தேசத்துக்கு இரக்கத்தை காண்பித்தாலொழிய தேவனால் ஒரு தேசத்தை நீதியாய் நியாயந்திருக்க முடியாது. அவர் தேவனாய் இருக்கிறார், எனவே அவரால் அதை செய்ய முடியாது. இப்பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஜனங்களை அவர்களுடைய மார்க்கத்திற்கு எதிராக பேசி அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அது என்னுடைய நோக்கம் அல்ல. வெளியே ஊடிய களங்களில் இருக்கும் போது நான் வழக்கமான மகத்தான சுவிசேஷ அடிப்படை உபதேசங்களையே பிரசங்கிக்கிறேன். ஆனால் இங்கே கூடாரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் எந்த உபதேசத்தை குறித்து சத்தியத்தை குறித்து நினைக்கிறேனோ அதை பிரசங்கிக்க எனக்கு உரிமை உண்டு என்று நான் உணர்கிறேன். புரிகிறதா? அது சரி என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது ஏழாம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கும் சபை ஜனங்களில் எனக்கு ஆயிரக்கணக்கான நல்ல நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். இன்னும் சில அருமையான நண்பர்கள் எனக்கு உண்டு. அவர்களில் சிலர் ஏழாம் நாள் ஆசரிப்பு சபையினராய் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனத்தின் சத்தம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய இயக்கமாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு எதிராகவே உறுதியாக இருக்கிறார்கள். நான் பிரசங்க பீடத்தில் நின்று நான் தேவன், என்னை பின்தொடர்ந்த இந்த ஒளி தூதனாயிருக்கிறது, நான் தேவன், நான் தேவன் என்பதை ஜனங்களுக்கு நிரூபிக்கும்படியாகவே மகத்தான காரியங்களை செய்ய இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று வாக்குமூலம் அளிக்கிறேன் என்று அவர்கள் கூறினர். இப்பொழுது அதைத்தான் தீர்க்க தரிசனத்தின் சத்தம் என்ற அந்த குழுவினர் என்னை குறித்து கலிபோர்னியாவில் கூறினர். அந்த விதமாகவே இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் கூறினர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் முதலாவது ஏழாம் நாள் ஆசரிப்பு சபைக்கு விரோதமாகவோ அல்லது வேறெந்த ஏழாம் நாள் ஆசரிப்பு சபை அங்கத்தினருக்கும் எதிரான எந்த கருத்தையும் பேச முற்படாமல் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவே பேச முற்படுவோம். நாம் இன்னும் சில நிமிடங்களில் பெந்தேகோஸ்தேயரையும் கூட பார்க்க போகிறோம். ஆம், உண்மையாகவே பாப்டிஸ்ட் நாம் அதன் பேரிலும் பார்த்து தேவன் எந்த ஸ்தாபனத்துக்கும் அனுகூலம் செய்வதில்லை. அது உண்மை. அவர் தனிப்பட்ட நபர்களுக்கு மாத்திரமே அனுகூலம் செய்கிறார். அவர் எந்த ஸ்தாபனத்தோடும் தொடர்பு கொள்கிறதில்லை. அவர் ஒருபோதும் தொடர்பு கொண்டதே இல்லை. அதுபோல அவர் ஒருபோதும் அவருடைய வார்த்தையின்படி எந்த ஸ்தாபனத்தோடும் தொடர்பு கொள்ளவும் மாட்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் உள்ள தனிப்பட்ட நபரோடு தொடர்பு கொள்கிறார். ஆம், அது தனிப்பட்ட நபரோடு தேவன் தொடர்பு கொள்ளுதலாகும். இப்பொழுது உண்மையாகவே தெளிவாக இதற்கு செவிகொடுங்கள். உங்களுக்கு எப்போதாவது எந்த நேரத்திலாவது அதை குறித்த கேள்வி எப்போதாவது உண்டாயிருந்திருக்குமே ஆனால் அது தீர்க்கப்படும். இப்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். மேலும் நான்காவது வசனம், தேவன் ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் ஓய்வு நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இளைப்பாறுதல் என்று பொருள் கொண்ட ஓய்வு, அதாவது சாபத் என்ற எபிரேய வார்த்தையை அறிவீர்கள்? அதை ஆங்கிலத்தில் எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாக சாபத் என்ற வார்த்தை, அதாவது ஓய்வு என்பது ஒரு வினோதமான வார்த்தையாக துணிக்கவில்லையா? அது அவ்வாறுதான் உள்ளது. பரிசுத்தப்படுத்து என்பது ஒரு வினோதமான வார்த்தையாக துணிக்கவில்லையா? பரிசுத்தப்படுத்து என்பதற்கான ஆங்கில வார்த்தையான சாண்டிஃபை என்ற வார்த்தையோ ஒரு கிரேக்க வார்த்தையாகும். பரிசுத்தப்படுத்து என்பதன் பொருள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதாகும். எபிரேய பாஷையிலோ பரிசுத்தமாக்கு என்று பொருள்படுகிறது. கிரேக்க பாஷையிலோ பரிசுத்தப்படுத்து என்று பொருள்படுகிறது. ஆங்கிலத்திலோ சுத்தப்படுத்து என்று பொருள்படுகிறது. சாபத் அதாவது ஓய்வு என்பது ஒரு நாளின் இளைப்பாறுதலையே பொருட்படுத்துகிறது. நீங்கள் இளைப்பாறுதல் என்ற வார்த்தையை காணும் போது அது ஓய்வு என்பதையே பொருட்படுத்துகிறது. நீங்கள் உங்களுடைய மூலப்பிரதியில் அதை பாருங்கள். நீங்கள் கிரேக்க வேதாகமத்தில் அதை பார்க்க இருந்தால் அந்த வார்த்தையை கண்டறியலாம். நீங்கள் ஒரு ஸ்கோஃபீல்ட் வேதாகமத்தை வைத்திருந்தால் உங்களுடைய ஓரக்குறிப்பில் இளைப்பாறுதல் என்பதை பார்ப்பீர்களேயானால் அது உங்களை திரும்பவும் ஓய்வு என்ற வார்த்தைக்கு கொண்டு செல்கிறது அல்லவா என்பதை பார்க்கலாம். ஓய்வு என்பது இளைப்பாறுதல் என்றே பொருள்படுகிறது. சரி, இப்பொழுது கவனியுங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்பொழுது அநேக ஜனங்கள் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக பின்பற்றுகிறது போல நாட்களை பின்பற்றுகிறார்கள். மற்றவர்களோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையை விக்கிரகமாக ஒரு ஆராதனை நாளாக ஆக்குகிறார்கள். தேவனுடைய கிருபையை கொண்டு தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் இரு சாராருமே தவறாக இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்கும்படியாய் தேவன் இன்றிரவு எனக்கு உதவி செய்வாராக. ஞாயிறு ஆராதிப்பவரும் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக பின்பற்றுபவரும் தவறாக இருக்கிறார்கள். வார்த்தையின்படி அவர்கள் இருவருமே முற்றிலும் தவறாக இருக்கிறார்கள். மொத்தத்தில் நாம் கொண்டுள்ள வார்த்தையை கொண்டே செல்ல வேண்டுமே என்று ஏழாம் நாள் ஆசரிப்பு சபையினர் என்ன கூறுகிறார்கள் என்பதை கொண்டு அல்ல, ப்ரோடெஸ்டன்ட்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கொண்டு அல்ல, அல்லது கத்தோலிக்கர்கள் கூறுகிறதை கொண்டு அல்ல, அது வேதம் என்ன கூறுகிறது என்பதாக உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள். மேலும் தேவன் ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நாம் இதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை கூறப்போகிறோம். இதை தேவனுடைய இளைப்பாறுதல் என்று அழைக்கப் போகிறோம். ஏழாம் நாளையே இப்பொழுது கவனியுங்கள். மேலும் தேவன் இப்பொழுது இந்த வேத வாக்கியத்திற்கு செவி கொடுங்கள். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் ஒரு ஓய்வை உடையவராயிருந்தார். அந்த ஏழாம் நாள் ஆயிர வருடமான ஆயிர வருட அரசாட்சிக்கு ஒரு மாதிரியாய் உள்ளது. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட பிரதிபெயர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் என்று உள்ளது. அவர் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார், அது தேவனாகும். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் நியாய பிரமாணத்தின் கீழ் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். மாம்ச பிரகாரமாக கூறுவோமையானால் தேவன் ஓய்ந்திருந்தார். ஏனென்றால் அவர் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் உண்டாக்கி ஏழாம் நாளிலே அவர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார். அவர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்திருந்தார். ஏனென்றால் வேதம் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று கூறியுள்ளது. வேதம் இரண்டாம் பேதுருவின் நிருபத்தில் அதை கூறுகிறது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? சரி, தேவன் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் இதை குறித்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சொல்லியிருந்தார். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். யூதர்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் தங்களுடைய வழியில் இருந்த போது அவர் ஏழாம் நாளை ஓய்வாக அளித்தார். இப்பொழுது கவனியுங்கள். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் இளைப்பாறுதல் தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதில் ஓய்வு நாள் என்பது நான்காவது கட்டளையாயிருந்தது. கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இப்பொழுது கவனியுங்கள், அவர் நியாய பிரமாணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்படி விசுவாசம் இல்லாதபடியால் உள்ளே பிரவேசிக்கவில்லை? அவர்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ளவில்லை. அதாவது அவர்கள் ஓய்வான ஒரு தேசத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் என்றும் அவர்களுடைய எல்லா தொலைகளிலிருந்தும் அவர்களுடைய எல்லா கவலைகளிலிருந்தும் நிரந்தரமான இடைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்பதற்கும் அங்கு இனிமேல் ஆளோட்டியிலே இல்லை என்றும் இனிமேல் ஓய்வற்ற இரவுகளே கிடையாது என்பதற்கும் ஒரு நினைவாகவே ஓய்வு நாளை கை கொண்டனர். அவர்கள் இளைப்பாறுதலான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான தங்களுடைய வழியில் இருந்தனர். அந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடினது. அங்கே இரண்டு பேர் தங்களுடைய தோள்களின் மேல் சுமக்கும்படிக்கு திராட்சை குலைகள் மிக பெரிதாயிருந்தன. ஓ, என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இளைப்பாறுதலான தேசம்! ஆனால் அவர்கள் அங்கே நெருங்கி சென்ற போது தங்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதற்குள் பிரவேசிக்க தவறி போயினர். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து வெறுமன 40 miles தூரமே இருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கே செல்ல முடியாமல் வேறு வழியாய் திருப்பப்பட்டனர். அவர்களுடைய அவிசுவாசத்தின் காரணமாக அவர்கள் 40 வருடங்களாக அங்கே சென்று கொண்டிருந்தனர். தேவன் அவர்களுக்கு அவர்களுடைய தீர்க்கதரிசியை அளித்து அந்த தீர்க்கதரிசிக்கு தம்முடைய அடையாளத்தை அளித்து அவருக்கு அக்கினி ஸ்தம்பத்தை அளித்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்தார். அவர்கள் மச்சங்களையும் அப்பங்களையும் புசித்த பிறகும் வெறுப்புடன் நடந்து வனாந்திரத்தில் மடிந்து போயினர். அவர்களுடைய சபங்களோ வனாந்திரத்தில் விழுந்து அழிந்து போயின. இயேசு ஊற்றண்டையிலே, அதாவது அவர் கூறினார், அவர்களோ எங்கள் பிதாக்கள் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்று கூறினார்கள். அதற்கு அவர், வானத்திலே தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம். மோசே அந்த அப்பத்தை உங்களுக்கு தரவில்லை, என் பிதாவே அந்த அப்பத்தை தந்தார். நானே வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஒரு மனிதன் இதை புசித்தால் ஒருபோதும் மறிக்க மாட்டான் என்றார். அங்குதான் வித்தியாசம் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் கூறினார்கள், அவர்கள் அநேக வருடங்களாக வனாந்திரத்தில் இருந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை குடித்தார்கள் என்றனர். அதற்கு அவரோ, நானே அந்த கண்மலை என்றார். அவருடைய பரிசுத்த நாமம் தோத்தரிக்கப்படுவதாக, நானே அந்த கண்மலை. அவர் எப்படி அந்த கண்மலையா இருக்க முடியும்? அந்த கண்மலை ஒரு ஞான கண்மலையா இருந்தது. அது இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தது. மோசே தன்னுடைய கரத்தில் ஒரு கோலை வைத்திருந்தான். அது ஒரு தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் கோலாயிருந்தது. தேவன் கண்மலையை அடிக்கும்படி அவனிடத்தில் கூறினார். அவன் கண்மலையை அடித்தான். அவன் அதை அடித்த போது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கிறிஸ்து அந்த கண்மலையாயிருந்தார். பாவத்திற்கான தேவனுடைய தண்டனையின் நியாயத்திற்கு அவர் மேல் அடிக்கப்பட்டது. தேவனோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விடப்பண்ணினார். அந்த அக்கிரமம் அவருடைய இருதயத்தை வெடிக்க செய்தது. அவருடைய இருதயத்தில் இருந்து அழிந்து கொண்டிருக்கிற மறித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீர்க்கால்களை போன்று பரிசுத்த ஆவியானது ஊற்றப்பட்டது. வனாந்திரத்தில் இருந்த அந்த கண்மலை நானே. ஏன் அவர்கள் நீர் அதைத்தான் குறிப்பிட்டு கூறுகிறீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவரோ, நீங்கள் கூறின அந்த மோசே அவன் என்னுடைய நாளை காண வாஞ்சித்தான், அவன் அதில் ஒரு பாகத்தை கண்டான் என்றார். அவர்களோ, இப்பொழுது நீர் மோசையை விட பெரியவராய் இருக்கிறீர் என்று எங்களிடத்தில் பொருட்படுத்தி கூறுகிறீரா? அந்த மோசையை நீர் பார்த்திருக்கிறீரா? மோசே மறித்து 800 வருடங்கள் ஆகிவிட்டது என்று கூறினார்கள். மேலும், இப்பொழுது உமக்கு பிசாசு பிடித்துள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். வேறு வார்த்தைகளில் கூறினார், பைத்தியம், நீர் பைத்தியக்காரனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறினார்கள். அதற்கு அவரோ, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். எரிகிற முச்சடியில் இருக்கிறவராக இருந்த அந்த மகத்தானவர் நான் தான். எரிகிற முச்சடியில் அக்னியாய் இருந்தவர் நான் தான். அவர்களுக்கு முன்பாக சென்ற அந்த தூதன் நான் தான் என்றார். மேலும் அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் தேவனிடைக்கு திரும்பி செல்கிறேன் என்றார். அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து மாம்சமாகி நமக்கு மத்தியிலே வாசமடினார். பின்னர் அதே அக்னி ஸ்தம்பத்தண்டைக்கு திரும்பி சென்றார். இதோ அவர் இன்றிரவு 2000 வருடங்களுக்கு பிறகும் நேற்று மின்றும் என்று மாறாதவராய் அதே காரியங்களை செய்து கொண்டு தம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அநேகர் உட்பிரவேசிக்க முடியாமல் போயிற்று அவ்விசுவாசத்தின் காரணமாகவே. இப்பொழுது தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஒரு நாளில் ஓய்ந்தது போல அவர் பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று அவன் கூறினார். அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்களேயானால் அவர்கள் வந்து ஓய்வு நாளை கடைபிடித்து மாத பிறப்பு போன்றவைகளை மேற்கொள்வார்கள் என்று இதன் பேரில் அவர் வேறொரு நாளை குறித்திருக்கிறார். அங்குதான் உங்களை திரும்பி கொண்டு செல்ல 7 நாள் ஆசரிப்புக்கார சகோதரர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது நாம் வாசிப்போம், கவனியுங்கள். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இப்பொழுது 7 வசனம், ஓ என்ன வேத வாக்கியமோ கணித ரீதியாக ஊக்கமளிக்கப்பட்டுள்ளது என்று நான் கூறுகிறேன். வேத வாக்கியம் ஒவ்வொரு வழியிலும் ஊக்கமளிக்கப்பட்டுள்ளது என்றே நான் கூறுகிறேன். வேதாகம கணிதமோ பரிபூர்ணமாயிருக்கிறது. இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் 13 என்ற எண் இருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அதில் 13 குடியேற்ற நாடுகள் நிறுவப்பட்டிருந்ததை நீங்கள் அறிவீர்களா? அது முதலாவது அதனுடைய கொடியில் 13 நட்சத்திரங்களை கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் 13 என்ற எண் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? அது வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 13 அதிகாரத்தில் காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நிச்சயமாகவே அவ்வாறுதான் செய்கிறது. அந்த சிறிய மிருகம் ஆட்டுக்குட்டி தண்ணீரில் இருந்து வருகிறதே அன்றி திரளான ஜனக்கூட்டத்தில் இருந்து அல்ல, தண்ணீரில் இருந்து அல்ல, ஆனால் யாருமே இல்லாத ஒரு தேசத்திலிருந்து வருகிறது. அது 2 சிறு கொம்புகளை உடையதாக இருந்தது. அரசியல் மற்றும் மத சம்பந்தமான வல்லமைகள். அது ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தது. மத சுதந்திரம். சற்று கழித்து அந்த 2 வல்லமைகளும் ஒன்று சேர்ந்து அது வலு சர்பத்தை போல பேசினது. ரோமாபுரி அதற்கு முன்பு நடப்பித்த எல்லா அதிகாரத்தையும் இது நடப்பித்தது. அதுவே நம்முடைய தேசத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சபைகளின் கூட்டமைப்பும் கத்தோலிக்கமும் ஒன்று சேரும் போது கவனித்து பாருங்கள் என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அக்கினி ஸ்தம்பத்தை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஒரு கடினமான நேரம் உண்டாகிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக ஆயத்தமாயிருப்பார்கள். அது உண்மை. மேலே செல்ல ஆயத்தமாயிருப்பார்கள். வேதம் ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று உரைத்துள்ளது. நாம் இதன் பேரில் சுருக்கமாக பார்க்கும்படிக்கு இப்பொழுது அந்த தீர்க்க தரிசனத்துக்குள் சென்று பார்க்கும்படி சற்று காத்திருங்கள். 7 அதிகாரத்தை கூர்ந்து கவனியுங்கள். நான் 4 அதிகாரம் 7 வசனத்தையே பொருட்படுத்தி கூறுகிறேன். 7 என்பது பரிபூர்ணத்தின் எண்ணாய் உள்ளது. 3 என்பது ஜீவனின் எண்ணாய் உள்ளது. 7 என்பது பரிபூர்ணத்தின் எண்ணாய் உள்ளது. எனவே இது ஓய்வினை நிறைவு செய்கிறது. மீண்டும் நினைவிருக்கட்டும், அவன் தேவன் என்று இந்த விதமாய் பேசினான். அதன் பின்னர் அவன் நியாயப்பிரமாணத்தை குறித்து இந்த விதமாய் பேசினான். அதன் பின்னர் மீண்டும் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார், 3 நாள் 3 முறை என்றான். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். கவனியுங்கள், யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் ஒரு ஓய்வு நாள், பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே? இயேசு கிறிஸ்துவோடு யுகங்கள் மாறுகின்றன. நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு, கிரியைகளிலிருந்து கிருபைக்கு, நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு காரியத்திலிருந்து தேவன் என்ன செய்துள்ளார் என்பதற்கு. உங்களுடைய சொந்த தகுதிகளின் பேரில் இல்லாமல் அவருடைய தகுதிகளின் பேரில் என்பதாய் உள்ளது. அது மாறிவிட்டது. மோசே வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தபோது நியாயப்பிரமாணத்தோடு வந்து அவன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக என்றான். இயேசு வனாந்திரத்திலிருந்து வந்தபோது, மோசே வந்தபோது பிசாசு அவனை சோதித்தான். பிசாசு அவனை சோதித்த உடனே அவன் அதை உற்று கவனித்தான். மோசே ஒரு பலவீனமான பாகத்தை உடனாய் இருந்தான். அது என்னவா இருந்தது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? கோபம். அவர்கள் பொன்னினால் செய்த கன்றுக்குட்டியை ஆராதிப்பதை மோசே கண்டவுடனே அவன் கற்பலைகளை வீசி எறிந்து அவைகளை உடைத்துப் போட்டான். எனவே அது அந்த ஆசாரியத்துவம் தகர்க்கப்படும் என்பதை அது உங்களுக்கு காண்பிக்கிறது. தேவனோ அவனுக்கு மீண்டும் கற்பலைகளை கொடுத்தார். ஆனால் இயேசு வனாந்திரத்திலிருந்து வந்தபோது, 40 நாள் உபவாசத்திலிருந்து வந்தபோது அவர் பசியாயிருந்தார். அது மாத்திரமே அவருக்கு இருந்த பலவீனமான பாகமாக இருந்தது. அப்பொழுது பிசாசு அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும், இங்கே ஒரு அற்புதத்தை செய்யும், நீர் அதை செய்வதை நான் காணட்டும், அப்பொழுது நானும் விசுவாசிப்பேன் என்றான். அதற்கு இயேசு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அங்கு மோசேயை சந்திக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டான். ஏனென்றால் அவன் வார்த்தை இடத்துக்கு சென்றிருந்தான். அப்பொழுது பிசாசு தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் என்றான். அவன் மேலாக அதை எடுத்துக் கூறினானே அல்லாமல் மேற்கோளாக வலியுறுத்தி காட்டவில்லை, ஆனால் வேத வாக்கியத்தை மேலாக எடுத்து கூறினான். அப்பொழுது பிசாசு, தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்றான். இயேசு நேரடியாக வார்த்தைக்கு சென்று அவரை கடிந்து கொண்டார். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அவருக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் ஜெர்மனியையும் சுவிட்சர்லாந்தையும் உலகத்தில் எல்லா தேசங்களையும் அவருக்கு காண்பித்து, அவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள், நான் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ நான் அவர்களை கொண்டு அதை செய்கிறேன் என்றான். நமக்கு யுத்தங்களும் தொலைகளும் உண்டாயிருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. மேலும் நான் அவர்களை கொண்டே செய்கிறேன். ஸ்திரீகள் கேவலமாக உடையுடுத்திருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவ்வாறு செய்வதன் மூலம் சட்டத்தினாலே வெற்றி அடைகிறேன். அவர்கள் எல்லோரும் பிசாசினால் ஆளப்படுகின்றனர். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. சாத்தானோ, அவர்கள் என்னுடையவர்கள், நான் என்னவெல்லாம் விரும்புகிறேனோ அதை அவர்களை கொண்டே செய்கிறேன் என்றான். மேலும் அவன், நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் உண்மை என்னை போல ராஜாவாக்குவேன் என்றான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ஏன் அவருடைய ராஜ்யம் வரும்போது அவைகள் இந்த மகத்தான 1000 வருட அரசாட்சியில் அவருக்கு உரிமையாகிவிடும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்கே குட்டையான கால்சட்டைகளை அணிவது ஒருபோதும் இருக்காது. அங்கே மது அருந்திலே ஒருபோதும் இருக்காது. அங்கே இச்சையான காரியமே ஒருபோதும் இருக்காது. அங்கே விபச்சாரமே ஒருபோதும் இருக்காது. அங்கே மரணமே ஒருபோதும் இருக்காது. அங்கே துயரமே ஒருபோதும் இருக்காது. அப்பொழுது ஒவ்வொரு தேசமும் அவருக்கு சொந்தமாகிறது. அவைகள் அவருடையவர்களாக இருக்கின்றன, அது உண்மை. அவைகளோ அவருடையவர்களாக இருக்கின்றன, அவர் உரிமையாளர் ஆவார். ஆனால் சாத்தான் அவைகளை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரையே உடையவனாக இருப்பான். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகுகாலத்துக்கு பின்பு சொல்லி இருக்கிறபடி பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே? என்னுடைய 7ஆம் நாள் ஆசிரிப்பு சபை சகோதரரே, அதை கவனித்து பாருங்கள். பவுல் இங்கே கூறினார். பவுல் கலாத்தியர் 1:8 கூறினார், நீங்கள் வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டிருந்தால் கலாத்தியர் 1:8 குறித்துக் கொள்ளுங்கள். அதில், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது பாரத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறவன் என்று கூறப்பட்டுள்ளது. பவுல் யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் என்றான். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்த போது, கவனியுங்கள், அப்பொழுது அவர் இறங்கி வந்த போது அவர் பிசாசை ஜெயம் கொண்டிருந்தார். அவர் அபிஷேகிக்கப்பட்டு அவருடைய ஊழியத்திற்காக ஆயத்தமாயிருந்தார். அவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் ஏற்கனவே அவனை கொலை செய்து விட்டதற்கு சமமானதாயுள்ளது. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாளில் ஓய்வு நாளை ஆசிரிப்பவர்களே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அத்தகைய செயலில் ஈடுபடுவது குற்றமாய் இருந்தது என்று நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். வித்தியாசம், அந்த 4வது கட்டளை பற்றி எதுவுமே கூறாமல் விட்டுவிட்டார். ஆனால் அவர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை அளித்தாரா? அவன் என்ன கூறினான் என்பதை நாம் பார்ப்போமாக. தாவீது வெகு காலத்திற்கு பின்பு ஒரு பரிபூர்ண இளைப்பாறுதல் உண்டாகும் என்று கூறினார். தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து இந்த விதமாக அதை வனாந்திரத்தில் யூதர்களுக்கு கொடுத்தார். அவிசுவாசத்தின் காரணமாக அவர்கள் பிரவேசிக்கவில்லை. ஏனென்றால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். தாவீது மரித்து 100 கணக்கான ஆண்டுகள் கழித்து தேவகுமாரன் எழும்புவார். அது இயேசுவாகும். நீங்கள் இன்று என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். தேவன் உங்களுடைய இருதயத்திலே பேசப் போகிறார். இப்பொழுது நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிற 9வது வசனத்தை கவனியுங்கள். 8ஆம் வசனம், யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தார், பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஒரு ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டும் என்று இருந்திருந்தால், ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்க வேண்டியதாக இருந்திருந்தால், அப்பொழுது அவர் அதை குறித்து கூறியிருந்திருப்பார். அவர் இப்பொழுது இனிமேல் ஓய்வு நாள் ஆசரிப்பு கிடையாது, இனிமேல் 7ஆம் நாளை ஆசரிப்பது கிடையாது. எனவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூற வேண்டும் என்று இருந்திருந்தால், அப்பொழுது அவர் அதை கூறியிருந்திருப்பார். பவுலும் அவர் கூறினார் என்று கூறியிருந்திருப்பார். அப்பொழுது அவர் நீங்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதியுங்கள், அது இளைப்பாறுதலா இருக்கும் என்று கூறியிருந்திருப்பார். நல்லது, அவர்கள் ஓய்வு நாளை தொடர்ந்து ஆசரிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்திருந்தால், அவர் தொடர்ந்து ஓய்வு நாளை ஆசரிப்பதை தரித்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை 8ஆம் நாளை ஆசரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறியிருந்திருப்பார். இல்லையே, அவர் ஒருபோதும் கூறவே இல்லை. அவன் யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால், பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே என்று கூறினான். இப்பொழுது 9வது வசனம், கவனிக்க ஆயத்தமாகுங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, ஓய்வு நாளை ஆசரிக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அது புரிகிறதா? இப்பொழுது இதை ஆதரிக்க சில வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்வோம். சரி, தேவன் 6 நாட்களில் உலகத்தை சிருஷ்டித்த போது அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதன் பின்னர் ஒருபோதும் சிருஷ்டிக்கவே இல்லை. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அவர் உலகத்தை உருவாக்கி அது சிருஷ்டியை வைத்து பின் இளைப்பாற சென்றார். அதன் பின்னர் அவர் ஒருபோதும் மீண்டும் உலகத்தை உருவாக்கவே இல்லை. அவர் கிரியைகளை முடித்து இளைப்பாற சென்றார். 1000 வருடங்களுக்கு பிறகு, அதாவது பாவமானது உள்ளே வந்தபோது, அப்பொழுது கிறிஸ்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டார். ஆட்டுக்குட்டியோ சுட்டிக்காட்டப்பட்டது. இப்பொழுது 7ஆம் நாள் ஓய்வு என்ற இதுவோ ஒரு மாதிரியாக யூதருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது வருகிற மற்றொரு இளைப்பாறுதலாயிருக்கிறது. இப்பொழுது அந்த இளைப்பாறுதல் என்னவாயிருக்கிறது? என்னோடு கூட மத்தேயு 11ஆம் அதிகாரத்திற்கு, பரிசுத்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்துக்கு திருப்புங்கள். அப்பொழுதுதான் இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடித்தார். அவர் என்ன கூறினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் அவனை ஏற்கனவே கொலை செய்ததற்கு சமானம் என்றார். இந்த எல்லா காரியங்களும் கூறின போதிலும் அவர் அந்த 4ஆம் கட்டளையான அந்த ஓய்வு நாளை குறித்தோ ஒருபோதும் ஒன்றுமே கூறவில்லை. இப்பொழுது அவர் பிரசங்கத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். ஓய்வு என்பது தேவனுடைய மகத்தான வாக்குத்தமாய் உள்ளது. அது ஒரு இளைப்பாறுதலாய் உள்ளது. இப்பொழுது இங்கே அவர் மலை பிரசங்கத்தை முடிப்பதை கவனியுங்கள். அவர் பரிசுத்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இங்கே அவர் கூறுகிறார். அவர் அங்கே 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தை போய்த்துக் கொண்டிருந்தார். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியார். பாருங்கள், ஒருவர் இல்லாமல் மற்றொருவரை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதாவாயிருந்தார். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஜனங்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் விவாதிக்க மாட்டார்கள் என்பது போல தோன்றுகிறது. நிச்சயமாக தேவன் 3 பேராயிருக்கவில்லை. அவர் 3 தேவர்களாயிருந்தால் அப்பொழுது நாம் அஞ்ஞானிகளாயிருக்கிறோம். அப்படியானால் எந்த ஒன்று தேவனாயிருக்கிறது? அவை 3 ஒரே தேவனாகும். அது ஒரே தேவனின் 3 உத்தியோகங்களாயிருக்கின்றன. அவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் வனாந்திரத்தில் அந்த அக்கிரிஸ்தபத்தில் பிதாவாயிருந்தார். அவர் குமாரத்துவ உத்தியோகத்தை உபயோகப்படுத்தின போது அவர் குமாரனாயிருந்தார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நான் போவேன், நான் மீண்டும் திரும்பி வந்து உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பெரியதும் இருப்பேன். புரிகிறதா? அவர் பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்த ஆவியிலும் கூட இருக்கிறார். அது ஒரே தேவன் 3 வித்தியாசமான உத்தியோகங்களில் கிரியை செய்து கொண்டிருப்பதாயிருக்கிறது. பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்தாவி. 1 யோவான் 5:7, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று உரைத்துள்ளது. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு அவர், இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்றார். இப்பொழுது ஒருத்துவக்காரர் அதை எடுத்துக்கொண்டு ஒருத்துவ குழுவின் ஜனங்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ஒரே உத்தியோகம், ஒரே ஸ்தானம், அதாவது உங்களுடைய விரலை போன்ற ஒன்று என்று கூற முயற்சிக்கிறார்கள். அது தவறாகும். இயேசு தம்முடைய சொந்த பிதாவாய் இருந்திருக்க முடியாது. அவர் எப்படி தம்முடைய சொந்த பிதாவாய் இருந்திருக்க முடியும்? அப்படியானால் தேவன் ஒரு மனிதனாய் இருந்தால், பரிசுத்த ஆவியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருந்தால், அவர் 2 பிதாக்களை உடையவராயிருக்கிறாரே. ஏனென்றால் வேதமோ பரிசுத்த ஆவி மரியாளின் மீது நிழலிட அவள் கர்ப்பவதி ஆனால் என்று உரைத்துள்ளது. வேதம் மத்தேயு முதலாம் அதிகாரம் 18 வசனத்தில் அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று உரைத்துள்ளது. அப்படியானால் அவருடைய பிதா யார்? பரிசுத்த ஆவியா அல்லது தேவரா? இரண்டும் ஒரே ஆவியே. அப்படி இல்லை என்றால் அவர் இரண்டு ஆவிகளின் மூலம் முறை தவறி பிறந்தவராயிருப்பாரே. அது ஒரு கத்தோலிக்க கொள்கையாகும். அது ஒருபோதும் ஒரு வேத போதனையாக இருந்ததில்லை. லூத்தரன் சபையில் உள்ள ஏராளமான கோட்பாடுகள் கத்தோலிக்க கோட்பாடுகளில் இருந்து மார்ட்டின் லூத்தரால் கொண்டுவரப்பட்டதாகும். வெஸ்லியும் அதை பின்பற்றினார். அது இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது தவறானதாகும். அது சத்தியம் அல்ல. அது ஒருபோதும் சத்தியமாய் இருந்ததில்லை. அது ஒருபோதும் ஒரு வேதாகம உபதேசமாய் இருந்ததில்லை. மூன்று தேவர்களை போதிக்கும்படியான ஒரு கட்டளை வேதாகமத்தில் ஒருபோதும் இருந்ததே இல்லை. ஒரே தேவன் மாத்திரமே உண்டு. இயேசு இஸ்ரவேலே கேள், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்றார். ஒரே தேவன், மூன்று தேவர்கள் அல்ல. ஆப்பிரிக்காவில் அவர்கள் பிதாவிற்காக ஒரு முறையும் குமாரனுக்காக ஒரு முறையும் பரிசுத்தாவிக்காக ஒரு முறையும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அப்படியானால் ஒரு பரிதாபமான யூதரும் கூட அங்கு வந்து, அவர்களே உங்களுடைய தேவன் எது? பிதா, குமாரன், பரிசுத்தாவியில் எந்த ஒருவர் என்று கேட்பார். அவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. தேவன் வசித்த வீடே இயேசுவாயிருந்தது. வேதமோ 1 தீமோத்தேயு 3:16 வாக்குவாதமின்றி, அதாவது தர்க்கம் அன்றியும், தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமைகளை ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று உரைத்துள்ளது. அவர் தேவனாயிருந்தார். வேதமோ அவருடைய நாமம் இம்மானுவேல் என அழைக்கப்படும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று உரைத்துள்ளது. வேதம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருந்தது என்று உரைத்துள்ளது. நாம் அதை மற்றொரு இரவு பார்த்திருந்தோம். தேவன் ஆதியில் ஆவியாயிருந்தார். அதன் பின்னர் தேவனிடத்திலிருந்து லோகாஸ் இல்லை, ஆவிக்குரிய சரீரம் புறப்பட்டு சென்றது. அது முன்மாதிரியான தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனின் ரூபமாயிருந்தது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னர் அவர் ஒரு மாம்ச சரீரத்தில் பூமியில் தோன்றினார். இப்பொழுது சகோதரனே, அதை ஒருமுறை எதிர்க்காது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன். மோசே அவரை கண்டான். அவன், கர்த்தாவே உம்முடைய ரூபத்தை நான் காணட்டும் என்றான். தேவன் அவனை கண்மலையில் மறைத்து வைத்தார். அவர் கடந்து சென்ற போது அது ஒரு மனிதனின் பின்பாக போன்றிருந்தது என்றான். அதுவே அந்த ஆவிக்குரிய சரீரமாய் இருந்தது. அது அவ்வாறே இருந்தது. அதன் பின்னர் அந்த ஆவிக்குரிய சரீரம் மாம்சமாக வேண்டியதா இருந்தது. வேறே நபர் அல்ல, ஆனால் அதே நபர் மரணத்தின் கொடுக்கை எடுத்து போட மாம்சமாக வேண்டியதா இருந்தது. ஒரு தேனி எவரையாவது கொட்டும் போது அது அந்த கொடுக்கை அங்கே விட்டுவிடுகிறது. சாத்தானால் பாவத்தின் நிமித்தமாக மாம்ச சரீரத்தில் ஒரு கொடுக்கை பதிக்க முடிந்தது. ஆனால் சகோதரனே, சாத்தான் அந்த கொடுக்கை இம்மானுவேலுடைய சரீரத்தில் கொட்டி பதித்த போது அவன் தன்னுடைய கொடுக்கை இழந்து போனான். ஆமையா, அவனால் இப்பொழுது ரீங்காரமிட முடியும். ஆனால் அவனால் இனிமேல் கொட்டி பதிக்க கொடுக்கே இல்லை. அவர்கள் பவுலினுடைய தலையை துண்டிக்க சென்ற போது, மரணமே உன் கூரங்கே, நீ விரும்பும் அளவிற்கு உன்னால் முடிந்த அளவு ரீங்காரமிடலாம், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் கூறினான். அங்குதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை தேவன் தாமே செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் திரும்பவும் ஆவிக்குள்ளாக சென்று விட்டார். நீங்களோ சகோதரன் பிரணாம், நீங்கள் அதை எங்களிடத்தில் ஒருபோதும் கூறவே இல்லை. அதே சமயத்தில் அவர் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னர் தேவன் மாம்சமானார் என்றே என்று கூறலாம். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தின் கீழ் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அங்கே தேவனும் இரண்டு தூதர்களும் மாம்ச சரீரத்தில் நடந்து அவரிடத்திற்கு வந்தனர். அப்பொழுது அவர்களுடைய ஆடைகளின் மேல் தூசி படிந்திருக்க களைத்து போனவர்களாய் அங்கே வந்து அமர்ந்தனர். அப்பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போய் ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து அதை அடித்து சமைத்தான். மேலும் எலும்புடன் கூடிய ஆட்டிறச்சி கண்டங்களையும் சமைத்தான். பின்னர் சாரலிடத்திற்கு போய் மெல்லிய மாவெடுத்து அதை புடைத்து சில அப்பங்களை சுட சொன்னான். அதன் பின்னர் பசுவின் வெண்ணையையும் தயிரையும் கொண்டு வந்து அதை அங்கே உட்கார்ந்திருப்பவர்களுக்கு முன்பாக வைக்க தேவன் அதை புசித்தார். அல்லேலூயா! அந்த காரணத்தினால் தான் என் விசுவாசம் உம்மையை நோக்கி பார்க்கிறது, கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே. அது தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? எல்லா சாம்பல் உப்பையும் சுண்ணாம்பையும் உலகில் உள்ள ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆபிரகாமை சந்திக்க இறங்கி வந்தார். அப்பொழுது அவர், நீ உலகத்தின் சுந்தரவாளியாக இருப்பதை காண்கிறபடியால் நான் செய்யப்போவதை உனக்கு மறைப்பேன் என்று நீ எண்ணுகிறாயா என்று கேட்டார். ஆமேன், நான் அதை உனக்கு மறைக்க மாட்டேன். நாம் 16 மூலக்கூறுகளினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கொஞ்சம் சாம்பல் உப்பு, கொஞ்சம் சுண்ணாம்பு, கொஞ்சம் பெட்ரோலியம், ஈருலக ஒளியினை எடுத்து ஃபியூ என்று ஊதி, காபிரியலே அதற்குள்ளாக போ என்றார். அது ஒரு சரீரமாயிற்று. எட்டி ஃபியூ என்று ஊதி, அதற்குள்ளாக நீ போ என்றார். அவர் அந்த சரீரத்திற்குள் சென்றார். பரலோகத்தின் இரண்டு தூதர்கள் தேவன் மீண்டுமாய் கைப்பிடி அளவு அதே மூலக்கூறுகளை எடுத்து ஃபியூ என்று ஊதி அவர் தாமே அதற்குள்ளாக சென்றார். அவர் இறங்கி வந்தபோது பசியாயிருந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக! இறைச்சியை புசிக்காத ஏழாம் நாள் ஆசிரிப்புக்கார சகோதரரே, அது குறித்து என்ன? சற்று கழித்து நாம் அதற்குள்ளாக செல்ல போகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் யெகோவா எரிகிற முச்சடியில் இருந்த அதே ஒருவருடைய பெயர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கவில்லையா என்று கண்டறிய போகிறோம். அல்லேலூயா. அதன் பின்னர் அவர் பூமியின் மேல் நின்று ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன், எரிகிற முச்சடியில் இருந்த அதே ஒருவர் என்றார். அது உண்மை. எலோகிம், அது அதே ஒருவராக இருக்கவில்லையா என்று பார்த்தீர்களா? எரிகிற முச்சடியில் இருந்த ஒருவர் அவரே. அவர் இங்கே ஆபிரகாமின் முன்னிலையில் ஒரு மாம்ச சரீரத்தில் இருந்து கன்றினை புசித்து பசுவின் பாலை குடித்து வெண்ணையோடு கூடிய அப்பங்களை சாப்பிட்டார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அங்கே நடந்து சென்று நான் செய்யப்போவதை மறைக்க மாட்டேன் என்றார். அவர் தம்முடைய முதுகினை திருப்பி இருந்தார். அப்பொழுது அவர், ஆபிரகாமே, நான் உன்னை சந்திக்கப் போகிறேன். நீ ஒரு பிள்ளையை பிறப்பிக்கப் போகிறாய். உனக்கோ இப்பொழுது 100 வயதாகிறது, சாராளுக்கோ 90 வயதாகிறது என்று கூறினார். அப்பொழுது சாராளோ கூடாரத்திற்குள்ளே சென்று நகைத்தாள். அப்பொழுது அவர், சாராள் ஏன் நகைத்தாள் என்றார். கூடாரம் அவருக்கு பின்னே இருந்தது, கூடாரம் அவர்களுக்கு நடுவே இருந்தது. ஆபிரகாம், சாராள் நீ நகைத்தாய் என்று கேட்டார். அதற்கு அவளோ, இல்லை, நான் ஒருபோதும் நகைக்கவே இல்லை என்று கூறிவிட்டாள். தேவனோ, ஆம், நீ நகைத்தாய் என்றார். அது எந்த விதமான மனோவசியமாக இருக்கிறது? அது எந்த விதமாக மனோதத்துவ ரீதியில் சிந்தையை ஆராய்தலாக இருந்தது? அவர் இன்றைக்கும் அதையே செய்கிறார். அவர் யெகோவா யிரே, யெகோவா ரப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் தவறி போகிறதில்லை. அவரை நோக்கி பாருங்கள், அதோ அவர் நிற்கிறார். அவர் நடந்து சென்று ஆபிரகாமிடத்தில் பேசினார். பின்னர் அவருடைய பார்வையில் இருந்து மறைந்து போய்விட்டார். அந்த மகத்தான கோத்திரப்பிதா ஆபிரகாம் தான் தேவனோடு, ஏலோகிமோடு, அதே தேவனோடு முகமுகமாய் பேசினதாக கூறினார். இது புரிகிறதா சகோதரனே? மூன்று நபர் அல்ல, ஒரே நபரின் மூன்று உத்தியோகங்கள். ஆவியில் இருந்த அவரே, அவர் அந்த மகத்தான ஆவியாயிருந்தார். அந்த ஊற்றில் எல்லாமே உண்மையாயும் எல்லாமே அன்பாயும் எல்லாமே சமாதானமாயும் இருந்தது. இந்த ஊற்றில் இருந்த ஒவ்வொன்றும் சுத்தமானதாய் இருந்தது. அது ஒரு சரீரமாய், ஒரு ஆவிக்குரிய சரீரமாய் உருவாக துவங்கிறது. அந்த விதமான சரீரத்தையே நாம் மறித்தால் பெறப்போகிறோம். ஒரு மகிமையின் சரீரம் அல்ல, தூதர்களின் சரீரம் போன்று காணப்படுகின்ற ஒன்றாய் அந்த ரூபத்தில் உருவாகியுள்ள ஒன்று. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு மரத்தை காணும் போது, அழிவுள்ள மரம் உள்ள போது, அழிவில்லாத மரம் எங்க உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அந்த மரம் ஏதோ ஒன்றிலிருந்து உண்டாக்கப்பட்டது. ஒரு ஞானம் அதை உண்டாக்கிற்று. இந்த பூமி முழுவதுமே பரலோகத்தை பிரதிபலிக்கிறதாய் உள்ளது. வேதம் அவ்வண்ணமாக கூறியுள்ளது. அழிந்து போக வேண்டிய ஒரு மரம் இங்கு இருக்குமானால் அழிந்து போகாத ஒன்று நகுமையில் உள்ளது. நான் ஒரு மனிதனை காண்பேனேயானால், நான் ஒரு அழகான வாலிப தம்பதியினரை, ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் இனிய இருதயங்களாய் ஒன்று சேர்ந்து வீதியில் நடந்து வருவதை காணும் போது அது எதை பிரதிபலிக்கிறது? கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. ஒருபோதும் அழிந்து போகாத சரீரம் ஒன்று பரலோகத்திலே உள்ளது. பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத தீய வீடு அந்த ஆவிக்குரிய சரீரம் பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்பொழுதே நீங்கள் திருத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். அந்த மகத்தான ஆவியானவர் குமாரன் இயேசுக்குள் வாசம் செய்தார். இயேசு சபைக்குள் வாசம் செய்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். தேவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் இயேசுக்குள் ஊற்றினார். இயேசுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் சபைக்குள் ஊற்றினார். அங்குதான் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறீர்கள். ஒரே ஒரு சரீரம் தான் உண்டு. அதுதான் சபையோடு உள்ள காரியமாய் உள்ளது. அவர்கள் பழைய அற்பமான பெண்மை தன்மை கொண்ட, ஒரு விதமான பழமையான பெண்மை தன்மை கொண்ட உபதேசத்தினால் போதிக்கப்பட்டு இரவு நேர சூப் விருந்துகளுக்கும் சீட்டு விளையாட்டுக்கும் ஓடித்திருக்கிறார்கள். நாம் ஒரு கூட்ட குழப்பவாதிகளை பெற்றுள்ளோம் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. நமக்கு சிறுவர் நிகழ்ச்சிகளோ சூப் விருந்துகளோ தேவையே இல்லை. நமக்கு தேவை என்னவென்றால் பழைய கரடுமுள்ளான சுவிசேஷமும் விசுவாச புருஷர்களால் பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்க சவாலிடுகின்றவர்களேயாகும். இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் ஏதோ ஒரு அற்பமான வேதசாஸ்திரம் அல்ல, ஏதோ ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட வெற்றிகரமான தத்துவம் அல்ல. நமக்கு தேவையோ வெளிச்சத்தில் பிரசங்கிக்கப்படுகின்ற கரடுமுள்ளான சுவிசேஷமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் கிரியுமையாகும். இப்பொழுது இங்கே கவனியுங்கள். வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தார். பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இப்பொழுது நாம் எங்கே வாசிக்க போகிறோம்? மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியார். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பாருங்கள், அதை நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதல்ல, பேராயர் உங்களை குறித்து எவ்வளவு அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதல்ல, அது தேவன் உங்களை குறித்து எவ்வளவு அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதாகும். உங்களால் இந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பேராயரிடத்தில் கேட்க வேண்டாம், தேவனிடத்தில் கேளுங்கள். உங்களுடைய மேய்ப்பனிடத்தில் கேட்க வேண்டாம், தேவனிடத்தில் கேளுங்கள். குமாரன் அவரை வெளிப்படுத்துகிறார், அவர் தனிப்பட்ட பிரதிபெயர். கவனியுங்கள், இது உங்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கும். இதோ உள்ளது அந்த கட்டளை. பவுல் அவர் மற்றொரு நாளை குறித்து வைத்திருந்தால் அவர் அதை குறித்து கூறியிருப்பாரே என்று கூறினான். ஆனால் அவர் என்ன கூறினார் என்பதோ இங்கே உள்ளது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பவுல் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இனி வருகிறதாயிருக்கிறது. இப்பொழுது 9வது வசனத்தை கவனியுங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஓய்வினால் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் புருஷனோ அல்ல ஸ்திரியோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். உங்களுக்கு 20 வயது இருக்கலாம், உங்களுக்கு 30 வயது இருக்கலாம், உங்களுக்கு 50 வயது இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சத்தம் உங்களுடைய இருதயத்தை தட்டுகிறதை நீங்கள் கேட்கும் போது உங்கள் இருதயத்தை அதற்கு கடினப்படுத்தாதிருங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்பு கூப்பிடாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். சகோதரன் பிரணாம், என்ன சம்பவிக்கிறது என்று கேட்கலாம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருகிறார். அசரிதானே, என்னோடு கூட ஏசாயா 28வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். நாம் அதை வாசிப்போம். ஏசாயா 28வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி அதை குறித்து என்ன கூறினார் என்று பார்ப்போம். 28:8 துவங்குவோம். கடைசி நாட்களை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது இங்கு உள்ளது. நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் முடித்துவிட வேண்டும். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. நான் ஒரு நிமிடம் நிறுத்தட்டும். அந்த ஒரு இரவு எர்னி கூறினது போல அவர் யாரோ ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். எர்னி ஃபேன்லர், இந்த சகோதரன் சுவிட்சர்லாந்திலிருந்து இங்கு வந்து நான் நிறுத்திவிட்டேன், இது 18 என்று அவர் கூறினார். நான் இது உள்ளே பதியும் படிக்க கூற விரும்புகிறேன். சுத்தமான இடமில்லை, போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. எனவே ஜனங்கள் அவ்வாறே திரும்பி செல்லுகின்றனர். மெத்தோடிஸ்டுகளே, உங்களோடு உள்ள காரியம் என்ன? முன்பு உங்களிடத்தில் வெளிச்சம் இருந்தது, என்ன சம்பவித்தது? தேவனை உங்களுடைய கரங்களில் இருந்து எடுத்து அவர் அதை நசரையன்களுக்கு கொடுத்தார். நசரையன்களாகி உங்களுக்கு சம்பவித்தது என்ன? ஒரு காலத்தில் உங்களிடத்தில் வெளிச்சம் இருந்தது, தேவரதை உங்களுடைய கரங்களில் இருந்து எடுத்து அதை பெந்தேகோஸ்தைகளுக்கு கொடுத்தார். சரி, சர்ச் ஆஃப் காட் என்ற ஸ்தாபனத்தினராகி நீங்களும் மற்றும் ஹோலினஸ் என்ற ஸ்தாபன ஜனங்களுமாகி நீங்களும் வெளிச்சத்தை புறக்கணித்த காரணத்தால் நீங்கள் உங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டு நாங்கள் இதற்கு மேல் எதையுமே விசுவாசிக்க மாட்டோம் என்று கூறினீர்கள். எனவே தேவன் அங்கிருந்து நகர்ந்து அவரை பின்பற்றும் ஜனங்களை அவர் உடையவராக இருந்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்தார். பெந்தேகோஸ்தைகளாகி உங்களுக்கு என்ன சம்பவித்தது? நீங்களும் வெளிச்சத்தை உடையவர்களாக இருந்தீர்கள், தேவனதை உங்களிடத்திலிருந்து எடுத்து விட்டார். அக்கிரிஸ்தம்பம் நகர்ந்து செல்கிறது. ஒவ்வொரு முறையும் அக்கிரிஸ்தம்பம் நகர்ந்து சென்ற போது சபையும் அதனோடு நகர்ந்து சென்றது. கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்த லூத்தர் அவருடைய சொந்த சபை ஸ்தாபனமான போது அக்கிரிஸ்தம்பம் நகர்ந்து சென்றது. அதனோடு வெஸ்லி சென்றார். வெஸ்லி தன்னுடைய சொந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொண்ட போது அந்த அக்கிரிஸ்தம்பம் நகர்ந்து சென்றது. நசரையன்கள் அதனோடு சென்றனர். நசரையன்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட போது சர்ச் ஆஃப் காட் என்ற குடும்பினர் அதனோடு சென்றனர். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக இருக்கவில்லை என்று அவர்கள் கூறினர், ஆனால் அவர்கள் ஸ்தாபனமாக இருந்தனர். அதன் பின்னர் என்ன சம்பவித்தது? சம்பவித்த அடுத்த காரியமோ பெந்தேகோஸ்தைகள் அக்னியை கண்டனர், பின்னர் அவர்களும் விலகி போயினர். நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்நிய பாஷை பேசுவதை ஒரு உபதேசமாக கொண்டு அதை ஸ்தாபனமாக்கி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் முன்பு ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்றீர்கள். அப்போது தேவனோ அங்கிருந்து நகர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும்படி உங்களை விட்டுவிட்டார். ஒரு துவக்காரராகி உங்களுக்கு என்ன சம்பவித்தது? நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை கண்டறிந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் அதிலிருந்து ஒரு உபதேசத்தை உண்டாக்கிக் கொண்டு மற்றவர்களிடத்திலிருந்து உங்களை பிரித்துக் கொண்டீர்கள். எனவே தேவன் அங்கிருந்து விலகி நகர்ந்து நீங்கள் அங்கேயே உட்கார்ந்திருக்கும்படி விட்டுவிட்டார். சரி, பண்டைய பொதுவான ஆலோசனை சபையான அசம்பளி சபையாரான உங்களுக்கு என்ன சம்பவித்தது? நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சாபனம் உண்டாக்கிக் கொண்டீர்கள். எனவே தேவன் அங்கிருந்து நகர்ந்து நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கும்படி விட்டுவிட்டார். இப்பொழுது நீங்கள் மற்றவர்களைப் போல குளிந்து போன சம்பிரதாயமான கூட்டத்தாரை போன்று இருக்கின்றீர்கள் அல்லாமல் வேறொன்றுமல்ல. அக்கறை ஸ்தம்பம் நகர்ந்து செல்கிறது. அல்லேலூயா! போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ராபோஜனத்தை பாருங்கள். ஏன்? அவர்கள் பழைய ரொட்டி துண்டை அப்பமாக எடுத்துக்கொண்ட இடத்தில் நான் இருந்தேன். அப்பம் புளிப்பில்லா அப்பமாக செய்யப்பட வேண்டும். அவர்களோ அதை பாவிகளுக்கும் புகைப்பிடிப்பவர்களுக்கும் விபச்சாரிகளுக்கும் வேசிகளுக்கும் அவர்களுடைய சபை புத்தகத்தில் பெயருள்ள எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள். பாப்டிஸ்டுகளாகி நீங்கள் அதை தனிப்பட்ட சாராருக்காக ஒதுக்கப்பட்ட ராபோஜனம் என்று கூட அழைக்கிறீர்கள். இப்பொழுது பாப்டிஸ்டுகளாகி நீங்கள் சற்று வீராப்புக் கொள்கிறீர்கள். தேவன் உங்களுடைய பெருமையை எடுத்து போடுவார். அது முற்றிலும் உண்மையே. நீங்கள் அதற்காக மனக்குறைவால் கதறக்கூட முடியாது. தனிப்பட்ட சாராருக்காக ஒதுக்கப்பட்ட ராபோஜனம் என்று நீங்கள் உங்களையே பிரித்துக் கொண்டு நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது போன்று தென்படுகிறீர்கள். நினைவிருக்கட்டும், இதுவும் ஒரு பாப்டிஸ்ட் கூடாரம் தான். அதைத்தான் நீங்கள் கண்டு நீங்கள் உங்களை ஸ்தாபனமாக்குகிறீர்கள். நீங்களோ, ஓ, நாங்கள் ஸ்தாபனம் அல்ல என்று கூறுகிறீர்கள். ஆம், நீங்கள் ஸ்தாபனமாக இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஸ்தாபனமாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் நாங்கள் ஒரு ஐக்கியம் என்கிறீர்கள். ஆம், இங்கே வாசலுக்குள் வருகிற எவரும் நீங்கள் விசுவாசிக்கிற விதமாக போதித்தால் அப்பொழுது நீங்கள் அவரை வெளியேற்றிவிட மாட்டீர்கள். ஆனால் அப்படி இல்லை என்றால் நீங்கள் அவரை உங்களுடைய சகோதரத்துவத்திலிருந்து தள்ளி வைத்து விடுவீர்கள். அது முற்றிலும் உண்மை. ஓ, நீங்களாகவே அதை செய்ய ஒரு வழியை வைத்துக் கொண்டீர்கள். ஆகையால் அதை செய்ய தேவன் ஒரு வழியை வைத்துள்ளார். ஆனால் தேவனுடைய சபை முன்னேறி செல்லும். அக்கறை ஸ்தம்பமோ அதற்காக தொடர்ந்து செல்லாமல் இருக்காது. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது இது உங்களுக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சி அளிக்க போகிறது. கவனியுங்கள், நான் வார்த்தையை வாசிக்க உள்ளேன். இது யாராயிருந்தது? ஏசாயா தீர்க்கதரிசி. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அப்படியே நாய் நாயை தின்னுகிறது. சபைக்கு வந்து பாருங்கள். ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டி கொண்டு குட்டையான கால் சட்டைகளை அணிந்து கொண்டு வெளியில் வந்து ஆண்கள் வீதியில் வருவதை பார்க்க வருகிறார்கள். அதே போல் உடைகளை அணிந்து முற்றத்திலும் புல் வெட்டுகிறார்கள். வாலிப பெண் பிள்ளைகளோ யாராயிலும் நாயை போல அல்லது ஓராய் ஊழையிடுவது போல ஒலியை எழுப்புவதை கேட்க விரும்புகிறார்கள். அது என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் தெரியுமே அந்த ஒலி எழுப்பும் சத்தம். ஓ, நீங்கள் அழகாயிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா? புருஷர்களாகி நீங்கள் உங்களுடைய வாயில் ஒரு சுருட்டோடு வீதியில் நடந்து செல்கிறீர்கள். அதே சமயத்தில் சபை நிர்வாக குழுவில் ஒரு கண்காணியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் டெக்சாஸில் ஒரு கும்பற்ற இளங்காலை போன்றிருக்கின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் உங்களை யாரோ ஒருவரென பெரிதாக நினைத்துக் கொள்கிறீர்கள். அது முற்றிலும் உண்மை. போஜன பீடங்கள் எல்லாம் அவ்வாறு இருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. அப்படியே நடந்து சென்று ராமோஜனம் எடுத்துக் கொண்டு நீங்கள் யாரோ ஒருவரை போல் நடந்து கொண்டு பின்னர் வாரம் முழுவதும் ஏமாற்றி திருடி போய் பேசி திரிகிறீர்கள். உங்களோடு உள்ள காரியம் என்ன? போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. ஓ, நான் கர்த்தருடைய ராபோஜனம் எடுக்கிறேன். நிச்சயமாகவே நாங்கள் எங்களுடைய சபையில் செய்கிறோம். நாம் கர்த்தருடைய ராபோஜனத்தை எடுப்போமே. ஆனால் இயேசு கடைசி நாளில் நம்ம எழுப்புவதாக அவர் கூறினார். ஆனால் எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதினால் தனக்கு ஆக்கிரத்திற்கு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பழைய மறித்து போன சம்பிரதாய சபைகள், தேவனுடைய ஆவியானது உங்களை விட்டு போய்விட்டது. இனிமேல் அக்கறை ஸ்தம்பமே அங்கே இருக்காது. நீங்கள் தெய்வீக சுகமளித்தலை மறுதளிக்கிறீர்கள். நீங்கள் உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறீர்கள். நீங்களோ, ஓ ஓ, அவர் சரித்திர பிரகாரமாக மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று கூறுகிறீர்கள். அவர் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பாரையானால் என்றைக்கும் அவர் மாறாதவராய் இருப்பதை குறித்து என்ன? நீங்களோ, ஓ, அது அவனமாய் இருக்கவில்லை என்று கூறலாம். இப்பொழுது அங்குதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்புகிற விதமாக உயிர்த்தெழுதலை உடையவராய் இருக்க விரும்புகிறீர்கள். தேவரதை விரும்புகிற விதமாகவே அதை செய்துள்ளார். ஆனால் அதை குறித்த காரியமோ நாம் சத்தியம் என்று அறிந்துள்ளதை அவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார் என்று வேதம் உரைத்துள்ளது. நான் செய்கிற இந்த காரியங்களை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் உலகத்தின் முடிவு பயந்தும் எப்பொழுதும் உங்களுடைய கூட இருப்பேன். இயேசு கிறிஸ்து நேற்று மிந்தும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதைத்தான் வார்த்தை உரைத்துள்ளது. இப்பொழுது இளைப்பாறுதல் என்றால் என்ன? போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? உலக பிரகாரமான அறிவை அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான அறிவையே. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? ஓ, தேவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஸ்தாபனம் இதை நம்புகிறதில்லை. அவர்கள் அதனை ஆதரிக்க மாட்டார்கள். உங்களுடைய ஸ்தாபனம் என்ன விசுவாசிக்கிறது என்பதை குறித்து அக்கறை கொள்கிறீர்கள். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன கூறுகிறது? ஓ, உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய போதகர்கள் கல்வியறிவு உள்ளவர்கள், ஓ, நிச்சயமாகவே மிக அதிகமாக படித்தவர்கள். எனவேதான் அவர்கள் அதில் தேவனை விட்டு விட்டார்கள். உண்மையாகவே நீங்கள் அவர்களுக்கு வார்த்தையை கூறினால் அவர்கள் எழுந்து நடந்து சென்று நான் அதை அந்த விதமாக விசுவாசிக்கிறதில்லை என்று கூறிவிடுவார்கள். ஓ, நீங்கள் பெண்மை தன்மை கொண்டவர்களாக இருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு கூறட்டும், இங்கே கவனியுங்கள். யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முறை மறக்கப்பட்டவர்களுக்குமே. அன்று நாள் என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் ஒருவன் வந்தான். அப்பொழுது அவன், பில்லி, இங்கே பட்டணத்திலேயே ஒரு குறிப்பிட்ட போதகர் இருக்கிறார். நீங்கள் கண்டவரிலேயே மிகவும் அழகான நபர் என்று கூறினார். மேலும் அவர், நானும் என்னுடைய மனைவியும் இரவு நேர ஆடைகளோடு கிட்டத்தட்ட நள்ளிரவில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த போதகர் உள்ளே ஓடி வந்து எங்களோடு சேர்ந்து காப்பி அறிந்துவிட்டு பின்னர் வெளியே போய் மற்ற அண்டை வீட்டுக்காரன் வீட்டுக்கு சென்று அவர்களோடு கரங்கொலுக்கினார். அப்பொழுது அவர்கள் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவரும் அவர்களோடு அமர்ந்து சீட்டு விளையாடினார் என்று கூறினான். மேலும் அவன், ஓ, நீங்கள் பார்த்ததிலேயே மிகவும் இயல்பாக பழகக்கூடியவர் என்றும், ஓ, நாங்கள் அவரை நேசிக்கிறோம், நாங்கள் எதற்காகவும் அவரை வெளியேற்ற மாட்டோம் என்றும் கூறினான். நான் அங்கேயே சற்று நேரம் நின்று, அப்படியா என்று எண்ணினேன். மேலும் அவன், ஓ, ஒவ்வொரு சபைக்கும் அதுபோன்ற ஒரு மனிதனே தேவைப்படுகிறார் என்று நீர் கருதவில்லையா என்று கேட்டான். என்னால் அதற்கு பதில் கூறவே முடியவில்லை. அவன் தொடர்ந்து இன்னொரு சிறு இடத்தில் உள்ளவர்களை பற்றியும் கூறினான். அவர்கள் ஒரு அழகான இடத்தை வைத்திருக்கிறார்களாம். இந்த ஊழியக்காரனும் அவனுடைய மனைவியும் அருமையான ஜனங்களாம். அவர்கள் வெளியே போய் சிறு பிள்ளைகளோடு அதிகமாக ஈடுபாடு கொண்டு ஒரு வேத பாட பள்ளியினை நடத்துகின்றார்களாம். அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு அளவின்றி அதிகமான காரியங்களை செய்திருக்கிறார்களாம். என்ன, அந்த ஊழியக்காரரால் எல்லா விதமான சிறு கதைகளையும் சிறு பிள்ளைகளுக்கு கூற முடியும் என்றும் கூறினான். அதற்கு நானோ, அது அருமையாகியுள்ளதே, அது மிகவும் அருமையாகியுள்ளது என்றேன். அப்பொழுதுதான் நான் கனடாவிலிருந்து திரும்பி வந்திருந்தேன். அப்பொழுது நான், இதோ நான் இருக்கிறேன், என்ன ஜனங்களே, என்னோடு உள்ள காரியம் என்ன, நான் அதை செய்கிறதில்லையே என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் என்னுடைய காரை கழுவச் சென்றேன். மேலும் நான், தேவரே, நான் வயோதினாயிக்கொண்டே போகிறேன், இதோ நான் இருக்கிறேன், நான் போராடி இருக்கிறேன், நான் கதறி இருக்கிறேன், நான் மன்றாடி இருக்கிறேன், நான் பெறுகிற காரியமோ ஒரு பெரிய தூஷணமாகவே உள்ளது என்று எண்ணினேன். எந்த காரியமாயினும் எவருமே என்னை குறித்து, ஓ, அந்த பண்டைய பரிசுத்த உரளை என்று அதை போன்ற ஒரு காரியத்தை மோசமாக கூறுகிறார்கள். நான் அதை குறித்து எண்ணி பார்த்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் இடத்தில், அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தால் அந்த மனிதர்கள் செய்வது சரி என்று கூறினாலும் சரி, ஆனால் நீ அதை செய்யும்படிக்கு நான் உன்னை ஒருபோதும் அழைக்கவே இல்லை. நீயோ பட்டயத்தை எடுத்து யோசுவாய் போல அங்கு நின்று சவாலிடவே உன்னை அழைத்தேன் என்று கூறிற்று. சகோதரனே, மேலும் அது ஏதோ ஒரு பழைய சங்கத்தோடு அல்லது ஒரு சபை சாபனத்தோடு நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆனால் பிசாசிற்கு சவாலிடு. முன்னணியில் நின்று சரியானதை சரியென்றும் தவறை தவறென்றும் கூறு. வார்த்தையை பிரசங்கித்து அதை விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தை யார் பற்றியிருக்கிறார்கள் என்று கண்டறிந்து கொள். பட்டயத்தை அங்கேயே முன்வை என்று கூறிற்று. அப்பொழுது நான் அந்த காரை மிகவும் வேகமாக கழுவிக்கொண்டு, கர்த்தாவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறினேன். அப்பொழுது நான் நல்ல உணர்வினை அடைந்தேன். மேலும் நான், சரி கர்த்தாவே, நான் அந்த பட்டயத்தை இன்னும் சற்று இறுக கட்டிக் கொள்வேன், அது என் கரத்தில் இருப்பதோடு நான் மறிக்க விரும்புகிறேன் என்று கூறினேன். யாருக்கு நான் உபதேசத்தை உணர்த்துவேன்? கவனியுங்கள், போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே இப்பொழுது கவனியுங்கள், கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் ஆம் என்கிறார்கள். பரியாச உதர்களினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். இழைப்பாறுதல் என்றால் என்ன? எப்பொழுது இழைப்பாறுதல் உண்டானது? ஜனங்கள் அந்நிய பாஷைகளினாலும் பரியாச உதறலினாலும் பேசின போது உண்டானது. பரியாச உதறலினால் அவர்கள் ஒரு காரியத்தையும் பேசவில்லை, அவர்கள் திக்கி திக்கி பேசினார்கள். அது எப்பொழுது சம்பவித்தது? பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அது சம்பவித்தது. அதுவே இழைப்பாறுதலாய் உள்ளது. பரிசுத்த ஆவி, இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை தருவேன். ஜோகி என்ற கிரேக்க வார்த்தை தேவனுடைய சொந்த ஜீவன் என்று பொருள்படுகிறது. தேவன் உங்களுக்குள்ளாக வந்து உங்களுடைய ஒரு பாகமாக இருப்பதாகும். அவர் உங்களுக்கு ஒரு பிறப்பை அளித்து உங்களை ஒரு குமாரனும் குமாரத்தையும் ஆக்குகிறார். இப்பொழுது கவனியுங்கள், அது அவர் அளித்த மூன்றாம் இழைப்பாறுதலாயிருந்தது. முதலாவது, தேவன் தம்முடைய கிரிகளில் இருந்து அதை பெற்றுக் கொண்டார். இரண்டாவது, இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தில் அதை பெற்றுக் கொண்டனர். மூன்றாவதாக, சபையானது தேவனுடைய ஒரு பாகமாக அதை பெற்றுக் கொண்டது. மூன்று என்ற எண் ஜீவனின் எண்ணாக உள்ளது. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? ஒவ்வொரு முறையும் நீங்கள் மூன்று என்ற எண்ணை காணும் போது அது ஜீவனாய் உள்ளது. கவனியுங்கள், தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது மூன்றாம் நாளில் சிருஷ்டித்ததோ ஜீவனாயிருந்தது. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? மூன்றாம் நாள் சிருஷ்டிப்பின் மூன்றாம் நாளிலே ஜீவன் உண்டானது. திரித்துவம், பிதா அக்னி ஸ்தம்பத்தில் ஜனங்களுக்கு மேலாக இருந்தார். குமாரன் ஒரு மனிதனாய் ஜனங்களிடத்தில் பேசி அவர்களை ஆயத்தம் செய்தார். பரிசுத்த ஆவி என்பது மூன்றாவது படியாயிருந்தது. பரிசுத்த ஆவி என்பது தேவன் ஜனங்களுக்குள் இருப்பதாகும். பிதா, குமாரன், தேவனுடைய இளைப்பாறுதல், இஸ்ரவேலருடைய இளைப்பாறுதல், சபையின் இளைப்பாறுதல், ஓய்வு நாளை கடைபிடித்தல். ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஆவியை ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னமும் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவே இல்லை. நீங்களோ, ஓ, நான் புகைப்பிடிக்க விரும்பியும் என்னால் அதை செய்ய முடியவில்லை, என்னால் அதை செய்யவே முடியாது, ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் உண்மையாகவே மது அருந்த விரும்புகிறதில்லை, ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன், என்னால் அதை செய்ய முடியாது, மது அருந்தவே விரும்புகிறதில்லை, ஆனால் அதே சமயத்தில் நான் மது அருந்த விரும்பியும் என்னால் அதை செய்ய முடியாது என்று கூற வேண்டியதே இல்லை. நீங்கள் ஸ்திரீகளை இச்சிப்பீர்களேயானால், நீங்கள் அந்த தேவபக்தியற்ற எல்லா காரியங்களையும் செய்வீர்களேயானால், நீங்கள் இன்னும் அந்த இளைப்பாறுதலின் காலத்தில் ஒருபோதும் பிரவேசிக்கவே இல்லை. நீங்கள் இன்னமும் உங்களுடைய இளைப்பாறுதலின் காலத்தில் பிரவேசித்திருக்கவே இல்லை. நீங்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கும் போது தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல உங்களுடைய சொந்த உலக பிரகாரமான கிரியைகளை எல்லாம் விட்டு ஓய்ந்திருப்பீர்கள். ஏன்? நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நித்தியமாக இளைப்பாறுகிறீர்கள். அங்குதான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதுவே இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனம், அல்லது இப்பொழுது இங்கே இன்னும் இரண்டு வசனத்தை நாம் கவனிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தது போல நீங்களும் உங்களுடைய கிரியைகளில் இருந்து முடித்து ஓய்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய 30வது வருடத்திலோ, 40வது வருடத்திலோ, 5வது வருடத்திலோ, அது என்னவா இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து நித்தியமாக ஓய்ந்திருந்தது போல நீங்களும் உங்களுடைய கிரியைகளில் இருந்து முடிவுற்று ஓய்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இனிமேல் உலகத்தின் காரியங்களே தேவையில்லை. உலகம் உங்களுக்கு மரித்ததாய் உள்ளது. இப்பொழுது 11வது வசனத்தை இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின் படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் இந்த ஒன்றில் அல்ல, இந்த ஒன்று அல்ல, ஆனால் இந்த ஒன்றே பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். அது என்னவாக இருக்கிறது? அக்கிரிசம்பம் இங்கே உள்ளது. கர்த்தருடைய தூதன் நம்மோடு இருக்கிறார். அவர் செய்வதாக கூறின அதே காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்களோ இடறி விழுந்து, ஓ நல்லது, அது சரி என்று நான் யோசிக்கிறேன், அது பார்ப்பதற்கு இனிமையாய் உள்ளது, ஓ அது சரி என்று நான் யோசிக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நீங்கள் அந்த அதே அவிசுவாச கண்ணியில் விழாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையானது சபையின் கோட்பாடு அல்ல. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், கவனியுங்கள், ஆத்துமாவையும் ஆவியையும் கழுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், கவனியுங்கள், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது என்னவா இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்து, நீ என்னென்ன காரியத்தை செய்தாய், நீ இதை செய்தாய், அதை செய்தாய், நீ இந்த விதமான வியாதியை உடனாயிருக்கிறாய், அதை உடனாயிருக்கிறாய், நீ இதை சரிபடுத்திக் கொண்டால், நீ அதை செய்தால் என்று கூற முடியும். புரிகிறதா? இருதயத்தின் நினைவுகளை வகையறுப்பவர். ஜனங்களோ, அது என்ன? ஏன் அது மனோதத்துவமாயிருக்கிறது? ஏன் அவர் ஒரு குறி சொல்பவர் என்று கூறுகிறார்கள். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? அது ஒரு பொல்லாத, தேவனையே அறியாத பழைய விபச்சார உலகமாயிருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்பொழுது இருதயத்தின் யோசனைகளை அறிகிறது எது? தேவன். நீங்களோ, நல்லது, வேதம் தேவனுடைய வார்த்தை என்று உரைத்துள்ளது என்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை தேவனாயிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். தேவன் நினைவுகளை வகையறுக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பியிருந்தார். தேவனும் தம்முடைய முதுகை கூடார பக்கமாகவே திருப்பியிருந்தார். அப்பொழுது சாராளோ நகைத்தாள். அப்பொழுது தேவன் திரும்பி சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். இருதயத்தின் நினைவுகளை வகையறுப்பவர். நான் அதை சற்று பதிய வைக்க விரும்புகிறேன். ஆகையால் கடைசி நாட்களில் தேவன் வாக்களித்துள்ள அந்த விதமான ஒரு ஊழியம் எழும்பும் போது என்ன சம்பவித்தது? மனோதத்துவம் என்று கூறுகிறார்கள். அவர்களோ ஆண்டவரையே பெயல் சபூல் என்று அழைக்கவில்லையா? அவர் வீட்டு எஜமானையே அவர்கள் பெயல் சபூல் என்று சொல்வார்களேயானால் அவருடைய சீஷர்களை அவர்கள் சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நான் உங்களை நேசிக்கிறேன். அது நீங்கள் போதுமான ஆர்வமுடைகளாக இருக்கின்றீர்கள் என்பதையே காண்பிக்கிறது. நீங்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்கு குளிர்சாதன வசதி கொண்ட கட்டிடத்திற்கு வர வேண்டியதில்லை. இது போன்ற ஒரு இடத்திற்கு வர நீங்கள் போதுமான பசி கொண்டிருக்கிறீர்கள். தேவன் இதை தவிர வேறொன்றையும் கட்ட நம்மை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நாம் இதை இந்த விதமாகவே விரும்புகிறோம். வெறுமனே ஒரு பழைய அரைகுறையாக கட்டப்பட்ட சிறு கட்டடம், ஆனால் அந்த விதமாகவே நாம் இதை விரும்புகிறோம். தேவன் வசீகரிக்கும் அழகில் வாசம் செய்கிறதில்லை. தேவன் தாழ்மையில் வாசம் செய்கிறார். நாம் இதை இந்த விதமாகவே விரும்புகிறோம். நாமோ இது போன்ற ஒரு இடத்திற்கே வர மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் கூட வந்து இது போன்ற இடத்தில் அமர்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். இது எவ்வளவு உஷ்ணமா இருந்தாலும் கவலைப்படாமல், உங்களுடைய புது சூட்டுணியில், உங்களுடைய புதிய ஆடையில் எவ்வளவுதான் உயர்த்து கொட்டினாலும் கவலைப்படுகிறதில்லை. அது எந்த வித்தியாசத்தையுமே உண்டாக்குகிறதில்லை. உங்களுடைய இதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு, நித்திய ஜீவனுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீது தொங்கின அந்த அக்னி ஸ்தம்பம் இன்றிரவு இங்கே தொங்குகிறது. என்னால் இதை சவாலிட்டு கூற முடியும்? எந்த ஒரு மனிதனும் தேவன் இல்லாமல் பரிசுத்தாவின் வல்லமையின் கீழ் என்று ஒருவனை பற்றியும் அவன் என்னவா இருந்தான் என்பதை அவனிடத்தில் கூறிக்கொண்டிருக்க முடியாது. அது உண்மை. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அது என்னவாயிருக்கிறது? அது என்னவாயிருக்கிறது? அது இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய இழைப்பாளருக்கு வழிநடத்தின அதே ஆவியாயிருக்கிறது. அவர்கள் அவிசுவாசத்தின் காரணமாகவே விழுந்து போனார்கள். நீங்களும் விழுந்து போக வேண்டாம். இது கடைசி தருணமாய் உள்ளது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அங்கே பரிசுத்தாவி மூலமாகவே சீவன் உண்டாகிறது. நீதிமானாக்கப்படுதல் மார்ட்டின் லூத்தர் இன்னமும் மார்கரீதியான முறைமையாய் உள்ளது. பரிசுத்தமாக்கப்படுதல் மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஜீவன். நீதிமானாக்கப்படுதல் விசுவாசமாக இருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுதல் தூய்மையாக்குதலாக இருக்கிறது. பரிசுத்தாவி ஜீவனை நிரப்புவதாய் உள்ளது. லூத்தரன் காலத்தினூடாக அல்ல, அவர்கள் அதை ஒரு முறைமையாக கொண்டிருந்தனர். வெஸ்லியின் காலத்தினூடாக அல்ல, அவர்களும் அதை ஒரு முறைமையாகவே கொண்டிருந்தனர். ஆனால் இதுவோ பரிசுத்த ஆவியானவர் தாமே வருகிற காலமாய் உள்ளது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை என்றால் உங்களால் எப்படி அற்புதங்களை விசுவாசிக்க முடியும்? அதை விசுவாசிக்க தேவன் உங்களுக்குள்ளே தேவையாயிருக்கிறது. நீங்கள் தேவனைப் போல செயல்படுகிறீர்கள். நீங்கள் தேவனைப் போலவே அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தேவனைப் போலவே சிந்திக்கிறீர்கள். நீங்கள் குட்டி தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. இயேசுவே அவனமாக கூறியுள்ளார். ஏனென்றால் நீங்கள் தேவனின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நான் பிரணாம் குடும்பத்தின் ஒரு குட்டி பிரணாமாக இருந்து வருகிறது போலவே நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்களும் உங்களுடைய குடும்ப பெயரை கொண்ட குட்டி நபராயிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அந்த பெயரில் இருக்கிறார்கள். நீங்கள் கொண்டுள்ள சுவாபம் உங்களுடைய பெற்றோர்கள் அந்த விதமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆகும். ஏனென்றால் நீங்கள் அவர்களிடத்திலிருந்தே பிறந்தீர்கள். நீங்கள் தேவனை விசுவாசிக்க காரணம் என்னவென்றால் அற்புதங்களிலும் அடையாளங்களிலும் அதிசயங்களிலும் விசுவாசம் கொள்ள காரணம் என்னவெனில் நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆயிருக்கின்றீர்கள். நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். மூன்றாவது கட்டத்தில் தான் ஜீவன் உண்டாகிறது. சரி, இயேசுவானவர் மலையின் மீது சென்ற போது அவர் எங்கெங்கு சென்றாரோ அங்கெல்லாம் அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரையும் மூன்று சாட்சிகளாக அழைத்து சென்றார். மூன்று ஜீவனின் எண்ணாக உள்ளது. இது புரிகிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இப்பொழுது நாம் அதிகாரத்தின் கடைசிக்கு இப்பொழுது துரிதமாக செல்வோம். நாம் துரிதமாக வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சகோதரனே, அவர் அறியாமல் ஒரு ஈ கூட அங்கே கம்பத்திலுள்ள விளக்கின் மேல் பறக்க முடியாது. எல்லா காரியங்களும் வெளியரங்கமாக இருக்கின்றன. சகோதரனே, நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைத்த ஒவ்வொரு நினைவையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த விதமாகத்தான் அவர் இருக்கிறார். நாம் அதை போன்றே அவரை விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்குள்ளாக வரும்போது, சபையில் நம்மை சேர்க்கும் போது, அவர் சபையில் வரங்களையும் மற்ற காரியங்களையும் அவர் கிரியை செய்யும்படிக்கு வைக்கிறார். தேவன் எல்லையற்றவராய் இருப்பாரேயானால் அப்பொழுது அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறார். அவரால் மரித்தோரை எழுப்ப முடியும். அவரால் குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்த முடியும். குருடருக்கு பார்வை அளிக்க முடியும். அவரால் தரிசனங்களை அளிக்க முடியும். அவரால் இந்த எல்லா விதமான காரியங்களையும் செய்ய முடியும். தம்முடைய சபையினூடாக கிரியை செய்ய முடியும். ஏனென்றால் அது தேவன் உங்களுக்குள்ள இருப்பதாய் உள்ளது. அதுதான் சபையாகும். ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் எப்படி அது ஒரு சபையாகிறது? இல்லையா, கரங்களை குலுக்குவதன் மூலமாகவா? இல்லையா, தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமாகவா? இல்லையா, அங்கத்தினராவதனாலா? இல்லையா. நீங்கள் எப்படி அதில் சேர்கிறீர்கள்? எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அங்குதான் நீங்கள் இருக்கின்றீர்கள். ரோமர் 8:1, ஆரபடியால் ஆக்கிரை தீர்ப்பில்லை, உலக பிரகாரமான ஆக்கிரை தீர்ப்பில்லை. அவர்கள் உங்களை குறித்து ஒன்றுமே குற்றம் சாட்ட முடியாது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பில்லை. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அந்த விதமாகத்தான் உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை நியாயந்திருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் நீங்கள் அந்த இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் இனி ஒருபோதும் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதில்லை. நிச்சயமாகவே நீங்கள் அதை கண்டு அதிலிருந்து விலகி சென்று விடுகின்றீர்கள். நீங்கள் மேலான வழியில் சிந்திக்கும்படியான ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக்கிரை தீர்ப்பே இல்லை. அந்த விதமாகத்தான் நாம் அந்த சரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். நீங்கள் என்னென்றைக்குமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் அவண்டமாய் உரைத்துள்ளது. எபிரேயர் 10 அதிகாரத்தில் இங்கே பாருங்கள், அவர் கூறினார், ஏனென்றால் அங்கே காளையின் பலிகளும் மற்ற பலியும் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவுகூறுதல் உண்டாயிருக்கிறது. இவரோ ஒரே பலியை செலுத்தி அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஏனெனில் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த எழுப்புதல் வரை அல்ல, ஆனால் என்றென்றைக்குமார். பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதியதாகின. நாம் ஒளியில், அழகான ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறோம். பறவைகளோ வித்தியாசமாக பாடுகின்றன. சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று நான் யூகிக்கிறேன், இங்கே அமர்ந்துள்ள இந்த மிதமஞ்சிய குடிக்கு ஆட்பட்ட பெண்மணியை பாருங்கள். ரோசல்லா என்ற அவள் போதை கொண்ட கண்களோடு சிக்காகோவின் வீதிகளில் குடித்து வெறித்து தட்டு தடுமாறி நடந்து திரிந்து எல்லா விதமான பாபத்துக்கும் உட்பட்டவனாயிருந்தாள். ஒரு இரவு பரிசுத்த ஆவியானவர், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானவர், ஸ்திரியே நீ ஒரு மிதமஞ்சிய குடிக்கு ஆட்பட்டவள் என்றார். அல்லேலூயா. முன்னே பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பின்னிருந்து சாரால் நகைத்ததை அறிந்த அதே மாறாத தேவனாய் அவர் இருக்கவில்லை என்றால் அவர் வேறென்னவாய் இருக்கிறார் என்பதை நான் அறியேன். மற்றொரு பெண்மணியும் அங்கே கூட்டத்தில் இருந்தாள். ரோசல்லா சென்று அவளை அழைத்து வந்திருந்தாள். அப்பொழுது, நீ போதை மருந்து உட்கொள்வதில் அடிமையாய் இருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறினார். அவர் எப்படியா இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறவராயிருக்கிறார்? மகத்தான பெரிய உயர்குலத்தில் பிறந்த ஊழியர்கள், உலகளாவிய சுவிசேஷ ஊழியம் செய்பவர்கள், தங்களுடைய கரங்களை கட்டிக்கொண்டு தீ வடிவத்தில் உள்ள பனியன் போன்ற சட்டைகளை அணிந்து கொண்டு நமக்கு அவர்கள் தெரியாது என்று எண்ணிக்கொண்டு தேவனும் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த மாட்டார் என்பது போல அவர்கள் கூட்டங்களில் அமர்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வேறு யாரோ ஒருவர் போல காணப்படும்படிக்கு வித்தியாசமாக அங்கே உட்கார்ந்திருந்தனர். ஆனால் அவர்கள் யாராய் இருந்தனர் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருந்தார். அது மனோ தத்துவம் என்று அவர்கள் தங்களுடைய இதயங்களில் எண்ணிக்கொண்டு அங்கே அமர்ந்துள்ளனர். மேச்சல் தொழில் கொண்ட தென்னாப்பிரிக்க நாடோடு இனத்தவருக்கு எகிப்திய இரவு கதைகளை பற்றி எப்படி தெரியாதோ, அதுபோல இவர்களுக்கும் தேவனை குறித்து ஒன்றுமே தெரியாது. அது உண்மை. அவர்கள் எழுத்தின் மூலமே அதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆவியினால் அல்ல. எழுத்து கொள்ளுகிறது, ஆனால் ஆவியோ ஜீவனை அளிக்கிறது. அதுதானது, அதுதான் கருத்து. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு குவிக்க வேண்டும். சுகவீரமாயிருப்பவர்களே, கூர்ந்து கவனியுங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்பதன் பொருள் தொடர்ந்து சாட்சி பகர்வதல்ல. நீங்கள் அதன்படியான ஒரு ஜீவியம் ஜீவிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கவில்லை. நீங்கள் ஒரு மாய்மாலமான ஜீவியமே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகும். நீங்கள் வெளியே போய் நீங்கள் ஒரு பாவி என்று கூறி அதை குறித்து மறந்து விடுவது மேலானதாகும். ஒரு கிறிஸ்தவன் என்று உறுதியாக கூறி வேறு விதமாக ஜீவிக்காதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய இடர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பாவியாயிருந்தால் அதை ஒப்புக்கொண்டு தேவனோடு சரிபடுத்திக் கொண்டு தொடர்ந்து முன் செல்லுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருந்தால் உங்களுடைய அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொண்டு அங்கேயே தரித்திருங்கள். இப்பொழுது இதை கவனியுங்கள், நாம் இங்கிருந்து செல்வதற்கு முன்னர் நான் இதை உங்களுடைய மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். கவனியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசர தண்டையிலே சரக்கடவும். தேவனுடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. பேப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, லூத்தரன்களே, கவனியுங்கள். நீங்களோ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு ரீதியாக எண்ணப்பட்டது என்ற இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்கப் போகிறீர்கள், எனக்கு தெரியும். அங்குதான் நீங்கள் எப்பொழுதுமே போகிறீர்கள். அது உண்மை. ஒரு மனிதன் தேவனை விசுவாசிப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? அது முற்றிலும் உண்மைதான். அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் தேவன் அந்த விசுவாசத்தை அங்கீகரிக்கிற போது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். சகோதரன் பிரணாம், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் சத்தமிட வேண்டுமா? தேவையில்லையே. நான் அநேக பாஷையில் பேச வேண்டுமா? தேவையில்லையே. நீங்கள் சத்தமிட்டு அந்நிய பாஷையில் பேச முடிந்தாலும் நீங்கள் இன்னமும் ஒரு அஞ்ஞானியை போலவும் இன்னமும் ஸ்திரீகளை இச்சு பொருளாகவும் இருக்க முடியும். உங்களால் இன்னமும் புகைப்பிடிக்கவும் பிடிக்கவும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியும். அந்நிய பாஷையில் பேசுகின்ற ஜனங்கள் நேராக போய் மட்டமான சிலவற்றில் ஈடுபட்டு நேர்மையற்ற முறையில் பேரம் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். நான் அவர்கள் சத்தமிடுவதையும் முதலைக்கண்ணீர் வடிப்பதையும் நீங்கள் வைத்துள்ள எந்த காரியத்தையும் திருடி கொள்பவர்களாக இருப்பதையும் கண்டிருக்கிறேன். அவர்கள் வெளியே நடந்து செல்லும் போது வீதியில் நடந்து செல்கிற ஒவ்வொரு பெண்ணையும் திரும்பி பார்ப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். அதுவே நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கவில்லை என்பதற்கான ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறது. அது உண்மை. ஆனால் சகோதரனே, நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் மறித்து போய்விட்டதாக இருக்கின்றன. அப்பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். நீங்கள் தவறான ஏதோ ஒரு காரியத்தை காண்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் தேவனே இரக்கமாயிரும் என்று அதற்காக ஜெபிப்பீர்கள். நீங்கள் ஒரு நபரின் தொல்லைகளை காண்பீர்களேயானால் அப்பொழுது அவரிடத்துக்கு சென்று வம்படித்து அதை இன்னும் மோசமாக முயற்சிப்பதற்கு பதிலாக நீங்கள் அந்த நபரிடம் சென்று அதை சரிப்படுத்தி அதை உடனடியாக அமைதிப்படுத்த முயற்சிப்பீர்கள். அது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியாகும். நீங்கள் ஒரு தவறு செய்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அதற்கு உட்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தவறு செய்வீர்களேயானால் நீங்கள் அதை உடனடியாக சரிபடுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் அறிய கடவுது. அந்த விதமாகவே நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, பொறுமையை பெற்றிருக்கிறீர்கள். நம்முடைய அறிக்கையின் பேரில் பரிந்து பேச ஆயத்தமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அது என்னவாக இருக்கிறது? இயேசு திரும்பவும் லோகாசிரியத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின அக்னிஸ்தபத்திடத்திற்கு திரும்பி சென்று ஊற்றான வானவில் ஒளிக்கதிர்களை வீசுகிற அந்த ஏழு பரிபூர்ண ஆவிகளிடத்தில் ஒரு பரிபூர்ண அன்பின் ஆவியின் மகத்தான பிரசனத்தில் வீற்றிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். முதலாவது, அது பரிபூர்ண அன்பாய், அது தேவனுடைய அன்பாய், சுத்தமானதாய், கலப்படமற்றதாய் உள்ளது. அடுத்தபடியாக இங்கே உண்டாகிறதோ மாம்ச பிரகாரமான அன்பாய் உள்ளது. அந்த அன்பு நீங்கள் உங்களுடைய மனைவிக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கொண்டிருக்கும் அன்பாய் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்து பிறக்கிறதோ இச்சையான அன்பாய் உள்ளது. அதற்கு அடுத்தது தேவ பக்தியற்ற அன்பாய் உள்ளது. அது அப்படியே தொடர்ந்து அசுத்தம் வரைக்கும் சென்று தொடர்ந்து தாறுமாறாக்கிக் கொண்டிருக்கிறது. துவக்கத்தை கொண்டதாக இருக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாமே எடுக்கப்பட்டு அதை குறித்து நினைவு கூறுதலே இல்லாமல் என்றோ ஒரு நாள் பரிபூர்ண தண்டைக்கு திரும்ப வரும். ஒரே வழி என்னவென்றால் உங்களால் அதை இங்கே அரைகுறையான வழியில் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து அளிக்கிற ரட்சிப்பில் முழுமையாக நம்பிக்கை வைத்து பரிபூர்ணமாய் இளைப்பார வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு நேர்மையான ஆவி உண்டு. அது ஊற்றாய், தேவனுடைய ஊற்றாய் உள்ளது. அது நேர்மையாய் உள்ளது. அடுத்த மனிதன் தன்னுடைய அயலானுக்கு செய்யும் ஒரு நல்ல செயலாய் உள்ளது. அதற்கு அடுத்த நபராய் இருப்பது நீங்கள் அவனை கவனிக்க வேண்டும். அதற்கு அடுத்த நபராய் இருப்பது ஒரு திருடனாய் இருக்கிறார். அதற்கு அடுத்த நபராய் இருப்பது ஒரு கொலைகாரனாய் இருக்கிறார். இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அது எப்படி தொடர்ந்து தாறுமாறாகிறது என்று பார்த்தீர்களா? ஆனால் அந்த காரியங்கள் யாவும் உண்மையான ஒன்று இருப்பதை குறித்தே சுட்டிக்காட்டுகின்றன. அதைத்தான் நான் கூறுகிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு நபரை காணும் போது, அதாவது நீங்கள் வீதியிலே காதல் தம்பதியினர் நடந்து செல்வதை காணும் போது, ஒரு கால அவர்களுக்கோ 80 வயது இருக்கலாம். அது பரலோகத்தில் உள்ளதை குறித்தே பேசுகிறது. அதாவது பரலோகத்தில் உள்ள வாலிப தம்பதியினரை சுட்டிக்காட்டுகிற ஒன்றாகவே உள்ளது. இந்த பூமிக்குரிய கூடாரம் அடிந்து போனாலும் அங்கே பரலோகத்திலே நமக்கு ஒன்று உண்டு. ஒரு மனிதன் ஏமாற்றிக் கொண்டும் திருடிக் கொண்டும் உயிரித்துக் கொண்டும் இருப்பதை நீங்கள் காண்பீர்களேயானால் நினைவிருக்கட்டும். அவனுடைய பங்கு நரகத்தில் அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அவனுடைய இடத்தில் அங்கே வாதிக்கப்படுவான். அவன் அங்கே வாதிக்கப்படுவான். என்னென்றைக்குமாய் அல்ல, அவன் என்றென்றைக்குமாய் வாதிக்கப்பட முடியாது. என்றென்றுமாய் என்று ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை எல்லா நேரத்திலும் என்று பொருள்படவில்லை. நித்தியம் என்பதுதான் என்றென்றைக்குமே என்பதாய் உள்ளது. நித்தியம் என்பதற்கு துவக்கமோ அல்லது முடிவோ கிடையாது. ஆனால் என்றென்றைக்கும் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதாய் உள்ளது. வேதம் சதா காலங்கள் என்பதற்கான ஆங்கில வார்த்தையில் என்றென்றும் என்ற வார்த்தைக்கு பின்னர் ஆங்கில இடையிட்டு சொல்லிட்டு பின்னர் என்றென்றும் என்று கூறப்பட்டுள்ளது. யோனா மீனின் வயிற்றில் என்றென்றைக்குமாய் இருந்தான் என்று வேதம் உரைத்துள்ளது. அது ஒரு குறிப்பிட்ட கால நேரமாய் உள்ளது. ஆனால் பாருங்கள், ஒரே ஒரு நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அது தேவனாய் உள்ளது. எனவே நீங்கள் என்றென்றைக்குமாய் வாதிக்கப்பட போவதாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மறிக்கவே முடியாது. அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் என்றென்றைக்குமாய் வாதிக்கப்பட முடியாது. நீங்கள் தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அக்கனியினாலும் கண்டகத்தினாலும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாதிக்கப்படலாம். அது எவ்வளவு காலம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது முடிவிலே ஒரு முடிவிற்கு வந்தாக வேண்டும். ஏனென்றால் அது ஒரு துவக்கத்தை உடையதாக இருந்தது. தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் குறிப்பிட்ட காலம் ஜீவனை உடையவனாய் இருப்பான் என்பதல்ல. அந்த துவங்குகிற ஜீவன் அதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கு நித்திய ஜீவன் ஜோயி தேவனுடைய சொந்த ஜீவன் இறங்கி வந்து மனிதனுக்குள் வாசம் செய்கிறது. அவன் தேவனோடு நித்தியமாய் இருக்கிறபடியால் மறிக்கவே முடியாது. அதைத்தான் வார்த்தை கூறினது. அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் இரண்டு நித்திய ஜீவன்கள் உண்டா? உங்களால் அதற்கு பதிலளிக்கவே முடியாது. உங்களால் முடியுமா? ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு. அது தேவனுடைய ஜீவனாகும். இது மற்றொரு விதமான ஜீவன். அது என்னவாயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கு ஒரு முடிவு உண்டாகும். துவக்கத்தை கொண்டுள்ள எந்த ஒரு காரியத்திற்கும் முடிவு உண்டு. ஆனால் துவக்கத்தை கொண்டிராத எந்த ஒரு காரியத்திற்கும் முடிவே கிடையாது. துவக்கமே இல்லாத நித்திய ஜீவனை தேவன் நமக்கு அளிப்பதாக கூறினார். நாம் அவருடைய ஒரு பாகமாக்கப்பட்டோம். உண்மையாகவே நமக்குள்ளாக இருக்கிற ஜீவன் மானிட சுவாபத்தினால் இங்கே கொண்டு வரப்படவில்லை. ஜென்ம சுவாபம் நமக்கு ஒரு ஆவியை அளித்தது. ஆனால் அந்த ஆவியோ மரித்து போனது. நாமோ தேவனுடைய ஆவியை பெற்றுள்ளோம். தேவனுக்கு மகிமை. தேவன் ஒரு மனிதனாக இருந்தாரா? நிச்சயமாக நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்றாரே. தேவன் என்னவா இருந்தார்? ஒரு சரீரத்தில், ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். அது போன்ற மனிதனையே அவர் உண்டு பண்ணி அங்கே தோட்டத்திலே வைத்தார். ஆனாலும் மானிட புலன்களோடு நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருக்கவில்லை. அதன் பின்னர் அவர் பூமியின் மண்ணிலிருந்து மிருக ஜீவனை போல மனிதனை சிருஷ்டித்தார். அந்த மனுஷன் நிலத்தை பண்படுத்தினார். மனுஷன் மீறுதலினால் விழுந்து போறான். சரியாக, தேவன் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து இறங்கி வந்து மாம்சமாக்கப்பட்டு மனிதனை மீட்க நமக்கு மத்தியிலே வாசம் செய்தார். ஆகையால் நீங்கள் செய்யக்கூடியதோ ஒன்றுமே இல்லாதா இருக்கிறது. நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். நீங்கள் அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாவத்தில் பிறந்து போய் பேசுகிறவர்களாய் இந்த உலகத்திற்கு வந்தீர்கள். நீங்கள் இங்கே இந்த உலகத்தில் உங்களுடைய தகப்பனும் தாயும் கொண்டிருந்த பாலின சேர்க்கையினால் பிறந்தீர்கள். எனவே நீங்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒருபோதும் பொய்யரிக்காமல் இருக்கலாம், திருடாமல் இருக்கலாம், ஒவ்வொரு கட்டளையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் கடைபிடிக்கலாம். ஆனாலும் ஒரு சிறு மாற்றின் பறவை கூண்டில் இருப்பது போன்று நீங்கள் நரகத்துக்கு தான் செல்வீர்கள். ஆனால் நீங்கள் என்றைக்குமாய் மீண்டும் ஜீவிக்கக்கூடிய ஒரே வழி பரிசுத்த ஆவியை, தேவனுடைய நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்வதே ஆகும். நீங்கள் இருக்கிற விதமாக உங்களை உண்டாக்கிறது எது? ஆதியிலே பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மீது அசைவாடின போது அங்கே எரிமலை வெடிப்பை தவிர வேறொன்றுமே இருக்கவில்லை. அப்பொழுது அங்கே ஒரு சிறு ஈஸ்டர் மலர் தோன்றியது. தேவனோ அது அழகாக காணப்படுகிறது என்று கூறி அப்படியே தொடர்ந்து பிறப்பிக்க கடவுள் என்றார். மலர்கள் தோன்றின, புற்கள் தோன்றின, மரங்கள் தோன்றின, பறவைகள் மண்ணிலிருந்து பறந்தன, மிருகங்கள் தோன்றின, ஒரு மனிதன் தோன்றினான். இப்பொழுது எப்படி அது உண்டாக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடலினால் இந்த மூலப்பொருட்களான சாம்பல் உப்பு, சுண்ணாம்பு போன்றவை ஒன்று சேர்ந்து மலர்கள் உருவாகின, மிருக ஜீவன்கள் உருவாகின, நீங்கள் உண்டானீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு சுவாதீனமான தெரிந்து கொள்வதை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களிடத்தில் திரும்பவும் அசைபாடி என் சத்தத்தை கேட்கிறீர்களா? அப்படியானால் கோபமூட்டுதலின் நாட்கள் நடந்தது போல உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறார். இதோ அவர் இறங்கி வந்து வார்த்தையை பிரசங்கிக்கிறார். சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அவர்களோ அதில் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. ஆகையால் அது அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அவர்கள் அதை கேட்டார்கள், ஆனாலும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. தேவன் இறங்கி வந்தார். அவர் அவர்களுக்கு ஒரு அக்னி சம்பத்தை காண்பித்தார். அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அடையாளங்களையும் அதிசயங்களையும் காண்பித்து அவர் தீர்க்கதரிசியோடு இருந்தார். அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஓ, அவர்கள் அற்புதங்களை காண விரும்பினர். அவர்கள் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க விரும்பினர். ஆனால் அதை விசுவாசித்ததை பொறுத்த அளவில் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று அவர்களுடைய ஜீவியங்களே நிரூபிக்கின்றன. இப்பொழுது அவர், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி நீங்களும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதீர்கள் என்றார். ஏனென்றால் இந்த கடைசி நாளில் புறஜாதி சபைக்கு தேவன் மீண்டும் பிரசன்னமாக இருக்கிறார். அதே அடையாளமும், அதே அதிசயமும், அதே அக்னி சமமும் ரூபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய இதயங்களை கடினப்படுத்தாமலும் முன்னர் அந்த சோதனையில் அவிசுவாசத்தில் விழுந்தது போல விழுந்து போகாதிருப்போமாக. ஏனென்றால் நாம் பூமியில் அழுகி போய் விடுவோம். அதை குறித்து யாவும் அப்படித்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்தை தட்டும் போது, வெகு காலத்திற்கு பின்பு சொல்லி இருக்கிறபடி நீங்கள் என் சத்தத்தை கேட்கும் போது உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அதுவோ என் பிள்ளையே, இதுதான் சத்தியம் என்று கூறுகிறது. செய்தியாளரை நோக்கி பார்க்காதீர்கள், செய்திக்கு செவி கொடுங்கள், அதை விசுவாசியுங்கள். கோபமூட்டுதலின் நாட்களில் நடந்தது போல உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிற போது உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்பொழுது நீங்கள், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்க பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வருகிறது. உங்களுடைய பழைய ஆவி மறித்து விடுகிறது. அதாவது உங்களுக்கு இச்சையை உண்டு பண்ணுகிற, வெறுப்பை உண்டு பண்ணுகிற, மனக்காழ்ப்பை உண்டு பண்ணுகிற, பகையை உண்டு பண்ணுகிற, பெரும் வெறுப்பை உண்டு பண்ணுகிற, இந்த எல்லா காரியங்களையும் உண்டு பண்ணுகிற அந்த ஆவி மறித்து போகிறது. எனவே நீங்கள் அன்பினால் நிறைந்து சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் கொண்டவர்களாகி விடுகின்றீர்கள். காற்று எவ்வளவு வீசினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது நிலையாக இருக்கிறது. என் நெங்கூரம் திரைக்குள்ளே உறுதியாக பற்றியுள்ளது. வானலாவிய ஒவ்வொரு அலைகளினூடாகவும், கொந்தளிக்கும் புயலார்ந்த அலைகளினூடாகவும் சென்றாலும் என் நெங்கூரம் திரைக்குள்ளே உறுதியாக பற்றியுள்ளது. ஏனென்றால் நான் கிறிஸ்து என்னும் திடமான பாறையின் மேல் இருக்கிறேன். மற்ற எல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலே, அங்குதான் நீங்கள் இருக்கின்றீர்கள். எடி ப்ரூனர் என்பவர் அவரே அந்த புகழ்மிக்க பாடலை எழுதினார். மற்ற எல்லா நிலங்களும், எல்லா ஸ்தாபனங்களும், எல்லா பிரமாணங்களும், எல்லா உபதேசங்களும் மங்கி மறைந்து போகிறது. கிறிஸ்து மாத்திரமே நிலையானவர். நீங்களோ, நல்லது, எனக்கு வேதம் தெரியும் என்று கூறலாம். வேதத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறதில்லை. மேலும் நான் என்னுடைய சபை போதனை பாடங்களை அறிவேன் என்று கூறலாம். உங்களுடைய சபை போதனையை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறதில்லை. நீங்கள், நல்லது, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறலாம். நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை உரிமை கொண்டாடி உறுதியாக கூறுவதனால் ஜீவனை பெற்றுக் கொள்கிறதில்லை. நீங்கள் அவரை அறிந்து கொள்வதன் மூலமே ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அவரை அறிந்து கொள்வதனால் நீங்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுதே நீங்கள் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். தேவன் தம்முடைய கிரியைகளில் இருந்து ஓய்ந்திருந்தது போல நீங்களும் உங்களுடைய கிரியைகளில் இருந்து ஓய்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக, ஒரு தேவனுடைய பங்காளியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அன்போடு நயந்து உருவாடுவாரையானால் நீங்களும் திரும்பி நயந்து மன்றாடி ஆம் ஆண்டவரே என்று கூறுங்கள். அதாவது கூ என புறா கொஞ்சி கூவுவது போல, புறா கொஞ்சி கூ என அழைப்பது போல அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நீங்களோ, நான் வாலிபன், நான் ஓ என்னுடைய மேய்ப்பர், தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் செய்து கொண்டேன் என்று கூறலாம். பார்த்தீர்களா, நீங்கள் ஒருபோதும் இளைப்பாறுதலை கண்டடைவே மாட்டீர்கள். ஆனால் நீங்கள், ஆம் என் ஆண்டவரே, நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறேன், நான் என்னுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறதில்லை, கர்த்தாவே நான் கவலைப்படுகிறதில்லை, இது உம்முடைய வார்த்தையா இருக்கிறது, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் அப்படியே எந்த முறையீடும் இன்றி உள்ளேன், ஆனால் உம்முடைய இரத்தமோ எனக்காக சிந்தப்பட்டது, நான் விசுவாசிப்பேன் என்று நான் வாக்களிப்பேன் என்றும், ஓ தேவாட்டுக்குட்டியே நான் வருகிறேன் என்றும் கூறுங்கள். அவருடைய மறித்துக் கொண்டிருக்கிற சிரசின் மீது உங்களுடைய கரங்களை வைத்து, கர்த்தாவே நான் ஒரு பாவி, நீர் என்னை அழைத்தீர் என்று கூறுங்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திற்கு வரும், நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமாண்டவரே நான் வருகிறேன், அவர்கள் கோபமூட்டுதலில் செய்தது போல நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன், நான் உண்மையாகவே அவரை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார், அவர் தம்முடைய ஜீவனை, ஜோயி என்ற கிரேக்க வார்த்தையான அவருடைய சொந்த ஜீவனை, நித்திய ஜீவனை அளிக்கிறார். நாம் எந்த மண்ணிலிருந்து உண்டானோமோ அதே பூமியின் மண்ணிலிருந்து தேவனால் நம்மை உயிர்த்தெழுப்ப முடியுமானால், நாம் மண்ணிலிருந்து உண்டானோமா? நீங்கள் காண்கிற ஒவ்வொரு காரியமும் பூமியின் மண்ணிலிருந்தே உண்டானது, எந்த தெரிந்திடத்திலுமே இல்லாமல் நான் இன்றைக்கு உள்ளது போன்று தேவனால் என்னை உருவாக்க முடிந்ததென்றால், என்னை உருவாக்கி கல்வாரியை நோக்கி பார்க்க எனக்கு ஒரு தருணம் அளிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையாக இருந்த காரணத்தால் என்னுடைய தீர்மானத்தை நான் செய்கிறேன். எனவே நான் என்னுடைய தீர்மானத்தை செய்து அவர் மேல் விசுவாசம் கொண்டேன் என்றால், அவர் என்னை உயிரோடு எழுப்புவது எவ்வளவு நிச்சயம்! எந்த ஒரு தெரிந்தெடுத்துதலும் இல்லாமல் அவர் என்னை நான் இருக்கிற விதமாக உருவாக்கி இருப்பாரே. ஆனால் அப்பொழுது நான் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்து அவரை எனக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால், அவர் தம்முடைய கரங்களை தம்மண்டை வைத்து நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று தம்பில் தாமே ஆணையிட்டுக் கொண்டாரே, எனவே நான் உறுதியாய் இளைப்பாறுவேன். நான் இளைப்பாறுதலை பெற்றுள்ளேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கின்ற காரணத்தால் அல்ல, நான் ஓய்வு நாளில் ஆராதிக்கின்ற காரணத்தால் அல்ல, அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அவருடைய சமாதானத்திற்குள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறபடியால் நான் ஆராதிக்கிறேன். சமாதானம், இளைப்பாறுதல், அன்பு, சந்தோஷம், புயல்கள் வீசட்டும், என் நங்குரமோ பற்றி பிடித்திருக்கிறது. இன்றிரவு இந்த உஷ்டமான கூடாரத்தில் இங்கே உட்கார்ந்திருக்க என்னுடைய நண்பனே, நீ அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா? நீ எனக்கு செவி கொடுத்து கேட்க வரவில்லை, இல்லை, நீ வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்கவே வந்துள்ளாய். என் நண்பனே கவனி, இப்பொழுது நீ அந்த இளைப்பாறுதலை பெற்றிருக்கவில்லை என்றால் நீ அதை இப்பொழுதே கண்டடைய முடியும். நீ இங்கே பீடத்தண்டை வர வேண்டியதில்லை, நீ எங்கே இருக்கிறாயோ அங்கேயே அமர்ந்திருக்கலாம். உத்தமமாயிருந்து கிறிஸ்துவே என் இருதயத்தில் பேசும், இது உஷ்ணமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். நான் முழுவதும் நனைந்து வியர்த்து போறவனாயிருக்கிறேன், நான் மிக மோசமாக பயந்து போறவனாயிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, காலைக்கு முன்னரே இதை காட்டிலும் மோசமாக வலியினால் வியர்த்து கொட்டிக் கொண்டிருக்கலாம் என்று கூறுங்கள். அப்பொழுது மருத்துவரோ தன்னுடைய தலையை அசைத்து, இது ஒரு மாரடைப்பு, அவர் மறித்து போய்விட்டார் என்று கூறலாம். அப்பொழுது என்னவாகும்? அப்பொழுது என்னவாகும்? அந்த மகத்தான புத்தகம் திறக்கப்படுகின்ற போது அப்பொழுது என்னவாகும்? அப்பொழுது என்னவாகும் என்ற அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? செய்தியை புறக்கணித்துக் கொண்டிருப்பவர்களிடத்தில் அதற்கான ஒரு காரணத்தை கூறும்படிக்கு கேட்கப்படும். அப்பொழுது என்னவாகும்?
Think of it now real deeply while we bow our heads. Think of it.
அப்பொழுது என்னவாகும்? அதை குறித்து இப்பொழுது உண்மையாகவே ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் அதை குறித்து சிந்தியுங்கள்.
When the one that's rejecting this message to
இன்றிரவு இந்த செய்தியை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற இடத்தில் அதற்கான ஒரு காரணத்தை கூறும்படிக்கு கேட்கப்பட போகிறார்கள். அப்பொழுது என்னவாகும்? அப்பொழுது என்னவாகும்? அப்பொழுது என்னவாகும்?
When the great book is open.
அந்த மகத்தான புத்தகம் திறக்கப்படும் போது அப்பொழுது என்னவாகும்?
When the one that's rejecting.
இன்றிரவு இந்த செய்தியை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒரு காரணத்தை கூறும்படிக்கு கேட்கப்பட போகிறீர்கள். அப்பொழுது என்னவாகும்? பரலோக பிதாவே, இப்பொழுது இவை யாவும் உம்முடைய கரங்களில் உள்ளது. ஜனங்களுக்கு முன்பாக இங்கே உண்மையான ஓய்வானது வைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள தேவனுடைய தூதன் கடந்த சில வருடங்களாக உலகத்தை சுற்றிலும் முழக்கமிட்டிருக்கிறார். குறை கூறுவோர்களும் மற்றுமுள்ள ஒவ்வொருவரும் அதை கண்டனம் பண்ணவே முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் நீரோ ஒவ்வொரு முறையும் உம்மை தேவனாயிருக்கிறீர் என்றே நிரூபிக்கிறீர். கர்த்தாவே, விஞ்ஞானபூர்வமான உலகமும் சபை உலகமும் அவைகள் இரண்டுமே குருடாயிருக்கின்றனவா? ஒரு காலம் இங்குள்ள ஒருவர் கோபமூட்டுதலின் நாட்களில் நடந்தது போல தேவனை சோதிக்காமல் தங்களுடைய பார்வையை பெற விரும்பி தொடர்ந்து நடந்து செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம் நல்லவர்களாக இருப்பதன் மூலம் அவரை சோதிக்க முயற்சிக்காமல், அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளை கடைபிடிப்பதனால், அல்லது ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை கடைபிடிப்பதனால், அல்லது ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்து கொள்வதனால் அவரை சோதிக்க முயற்சிக்காமல் இருப்பார்களாக. ஆனால் வெளியே வந்து இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள விரும்புவார்களாக. அவர்களுக்கு அவர் தேவையாயிருக்கிறார். இப்பொழுது விசுவாசத்தினாலே அவர்கள் அவரை தங்களுடைய இதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்மிடத்தில் கிருபையை கண்டடைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கலாம், அவர்கள் சத்தமிட்டிருக்கலாம், ஆனாலும் அவர்கள் இன்னும் அதே பழைய கோபத்தை உடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் இன்னமும் அதே பழைய மனக்காழ்ப்பை உடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் இன்னமும் வம்படித்து பேசி அவர்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களுக்கு அது தேவையில்லையே. அப்பொழுது என்னவாகும்? எப்பொழுது இந்த மகத்தான புத்தகம் திறக்கப்படுகின்றது? ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். குறைவுள்ள எந்த காரியமும் உள்ளே பிரவேசிக்காது. இன்றிரவு அவர்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டு சிலுவையில் அறையப்படுகின்றார்களா? அப்படி இல்லை என்றால் கர்த்தாவே அவர்கள் இப்பொழுது நித்தியமாகவே ஆம் என்று கூறி ஏற்றுக்கொள்வார்களாக. அவர்கள், கர்த்தாவே, நான் உணர்ச்சி வசப்படவில்லை, ஆனால் என்னுடைய இதயத்திற்குள் ஏதோ ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன், அந்த ஏதோ ஒரு காரியம் உம்முடைய கிருபையினால் என்னால் அதை இப்பொழுதே செய்ய முடியும் என்று எண்ணத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் உம்மை என்னுடைய சொந்த ரட்சகராக இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். நான் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுடைய இழைப்பாடலுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன். நான் அதை இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை சரியாக அந்த இடத்திற்குள்ளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவார்களாக. ஒவ்வொரு தலையும் வணங்கியிருக்கையில் அந்த விதமாக யாராவது இப்போது உணர்கின்றீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் இனி ஒருபோதும் வம்படித்து பேசாத ஒரு இடத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என்னை இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அந்த காரியங்களை செய்ய மாட்டேன், என்னுடைய கோபம் போய்விட்டது, என்னால் இப்பொழுதிலிருந்து சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நீடிய பொறுமையிலும் ஜீவிக்க முடியும். இப்பொழுது தேவன் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கிருபையினால் என்னால் அதை இந்த மணி நேரம் முதற்கொண்டே செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வாலிப பெண்மணியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கின்றீர்களா? நான் இப்பொழுதே விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். கோபமூட்டுதலின் நாட்களில் நடந்தது போல அவரை சோதிக்காதீர்கள். நாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்கிறோம் அல்லது ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். பவுலோ, நீங்கள் நாட்களையும் மாதப்பிறப்புகள் முதலியவற்றையும் ஆசரிக்கிறீர்கள், நானோ உங்களை குறித்து பயமடைந்துள்ளேன் என்றான். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் ஆராதனை செய்கிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது என்றான். ஆனால் கிறிஸ்து உங்களை பரிபூர்ணப்படுத்துகிறார், தேவனுடைய பார்வையில் பரிபூர்ணப்படுத்துகிறார். அவர் உங்களிடத்திலிருந்து பாவத்தை எடுத்து போட்டு, உங்களிடத்திலிருந்து ஆக்கினை தீர்ப்பையும் எடுத்து போட்டு, உங்களுக்கு அவருடைய அன்பையும் சந்தோஷத்தையும் அளிக்கிறார். இப்பொழுதே இழைப்பாடலுக்குள் நீங்கள் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா? வேறு யாரேனும் இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் அதை செய்திருக்கிறேன் என்று கூறுங்கள். இங்கே என்னுடைய இடப்பக்கமாக உள்ள வாலிபு பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வலப்பக்கமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இழைப்பாடலுக்குள் பிரவேசித்தல், அதை குறித்து இப்பொழுதே சிந்தித்து பாருங்கள்.
Pray, just as I am, Lord. Without one plea, I'm no good. Nothing I can offer you. But just my old worn-out sinful life. Will you receive me?
நீங்களோ, கர்த்தாவே, நான் எந்த ஒரு மன்றாட்டுமின்றி இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். என்னிடத்தில் நன்மையானது ஒன்றுமே இல்லை. என்னுடைய பழைய களைப்புற்ற பாவமுள்ள வாழ்க்கையை தவிர உம்மிடத்தில் ஏறெடுக்கக்கூடியது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? சுத்திகரிப்பீரா? விடுவிப்பீரா? ஏனென்றால் நான் விசுவாசிப்பேன் என்று நான் வாக்களித்தேன். ஓ தேவாட்டுக்குட்டியே, நான் வருகிறேன். நான் இப்பொழுதே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு பட்டிருக்கிறேன் என்று நான் இப்பொழுதே விசுவாசத்தோடு வருகிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய இருக்கையிலிருந்தே உம்மை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை உணர்கிறேன் என்று ஜெபியுங்கள். 5 பேர் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். மற்ற யாராவது ஒருவர் அந்த விதமாக உணர்ந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இல்லாமல் இருந்தால் அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதாக உறுதியாக கூறி அந்த விதமாக இல்லாமல் இருந்து வந்தால் நீங்கள் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருந்தாலும், அல்லது நீங்கள் எவ்வளவுதான் உங்களை பாவனையாக காண்பிக்க முயற்சித்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. அது அவர் என்ன செய்துள்ளார் என்பதாய் உள்ளது. உங்களுடைய சொந்த நீதி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்களோ, நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து உறுதியாக கூறுகிற காரணத்தால் நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவது மேலானது என்று நீங்கள் கூறின காரணத்தால் நீங்கள் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்களாகவே உங்களை சரிபடுத்திக் கொண்டு ஸ்திரீகளை இச்சிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று கருதி நீங்கள் அதை விட்டுவிட்டால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அது நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு காரியமாக உள்ளது. அவை கிரியைகளாயிருக்கின்றன. அதுவோ உங்களை ரட்சிக்கிற கிருபையாய் உள்ளது. தேவன் உங்களிடத்திற்கு வந்து உங்களிடத்திலிருந்து முழு காரியத்தையும் எடுத்து போட்டு விட்டாரா? அதுவே அடுத்த காரியமாக உள்ளது.
Nothing you can offer. He only accepts what Christ gives. He gives you eternal life and takes it from you. Will you receive it?
நீங்களோ, நான் சபையில் சேர்ந்து விட்டேன், எனவே நான் இந்த காரியங்களை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது என்று கூறலாம். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்களால் எந்த காரியத்தையுமே அளிக்க முடியாது. கிறிஸ்து கொடுக்கிறதை மாத்திரமே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து மற்றதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? புயலார்ந்த பெருங்கொந்தளிப்பான சமுத்திரத்திலிருந்து வாருங்கள். உங்களுடைய ஆத்மாவை பரலோக இளைப்பாறுதலில் நங்கூரமிடுங்கள். என் நேசர் என்னுடையவர் என்று கூறுங்கள். நான் என் ஆத்மாவை நங்கூரமிட்டிருக்கிறேன். சரி, நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தலாம். செய்தி இப்பொழுதே முடிவுற்று விட்டது. இப்பொழுது நாம் அப்படியே ஆராதிப்போமாக. நான் இனி ஒருபோதும் பெருங்கொந்தளிப்பான சமுத்திரத்தில் பயணிக்க மாட்டேன். ஆழ்ந்த ஆழியில் கொந்தளிக்கும் கடலில் கடும் புயற் காற்று வீசிடினும் இயேசுவில் நான் எப்போதும் பத்திரமாய் உள்ளேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஆராதியுங்கள். நான் என் ஆத்மாவை ஒரு பரலோக இளைப்பாறுதலில் நங்கூரமிட்டுள்ளேன். ஓய்வு. நான் இனி ஒருபோதும் பெருங்கொந்தளிப்பான சமுத்திரத்தில் பயணிக்கவே மாட்டேன். ஆழ்ந்த ஆழியில் கொந்தளிக்கும் கடலில் கடும் புயற் காற்று வீசிடினும் இயேசுவில் நான் எப்போதும் பத்திரமாய் உள்ளேன். என்மேல் பிரகாசியும். அப்படியே உங்களை லகுவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களை மூடுங்கள். அந்த இனிமையான ஆவியை உணர்கின்றீர்களா? அதுவே ஆராதனையாகும். செய்தியானது முடிவுற்று விட்டது. இது ஆராதிப்பதாய் உள்ளது. கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒளியானது என்மேல் பிரகாசிக்கட்டும். ஓ என்மேல் பிரகாசியும். ஓ கர்த்தாவே என்மேல் பிரகாசியும். ஓ கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒளியானது என்மேல் பிரகாசிக்கட்டும். எத்தனை பேர் நலமாக உணர்கின்றீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அந்த இனிமையான தாழ்மையான ஆவி அதுதானது. இயேசுவை போல் இருக்க, இயேசுவை போல் இருக்க, பூமியின் மேல் நான் அவரை போல் இருக்க வாஞ்சிக்கிறேன். புவியிலிருந்து மகிமை வரையிலும் உள்ள ஜீவிய பயணம் முழுவதிலுமே நான் அவரை போல் இருக்க வேண்டும் என்று மாத்திரமே கேட்கிறேன். அப்படியே ஆராதியுங்கள்.